الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا
يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, சமுதாய பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக இந்த வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியதற்கு அவனுக்கு நன்றி கூறியவனாக நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் நிலவட்டும். மேலும் அன்னாருடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் என்று துஆ செய்தவனாக, மேலும் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய விசேஷமான அருளையும் அல்லாஹ்விடத்திலே வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அமர்வை நம் அனைவருக்கும் பயனுள்ள நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமர்வாக ஆக்கி வருவானாக. மார்க்க கல்வியே மனிதனின் முதல் தேவை என்ற தலைப்பு தான் நம்முடைய இந்த அமர்வுக்கான தலைப்பு. அன்பானவர்களே, இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆனால் செயல்படுத்துகிறோமா செயல்படுத்தவில்லையா என்பது வேண்டுமானால் நம்முடைய ஒரு சர்ச்சையாக அல்லது நம்முடைய ஒரு தவறாக இருக்கலாம். ஆனால் மார்க்க கல்விதான் நமக்கு முதல் தேவை, நம்முடைய முதல் அடிப்படை, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, எதற்காக உயிரையும் பொருளையும் செலவு செய்ய வேண்டுமோ அந்த ஒரு கல்வி அல்லாஹ்வுடைய வேதத்தின் கல்வி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவின் கல்வி என்பதிலே ஒரு முஸ்லிமுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்முடைய சில நிர்பந்தங்கள் என்று சொல்வதா அல்லது நம்முடைய அலட்சியம் என்று சொல்வதா நம்முடைய கவனக்குறைவு என்று சொல்வதா, நம்மிலே பெரும்பாலானவர்கள் அந்த மார்க்க கல்விக்கு முதன்மை முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கின்றோம். இது இந்த காலத்தில் நாம் செய்கின்ற ஒரு தவறு என்று கூட சொல்லலாம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. ஏன் அன்பானவர்களே, மார்க்க கல்வி என்றால் நாம் முதலிலே அந்த மார்க்க கல்வி என்பதை ஏதோ தொழுவதற்காக கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி. எப்படி நோக்கு வைக்க வேண்டும் என்பதை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு கல்வி, அல்லது எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் போதிக்கக்கூடிய ஒரு கல்வி, அல்லது ஜகாத் யாருக்கு எந்த அளவு எப்போது கொடுக்க வேண்டும், யார் மீது ஜகாத் கடமை என்பதை மட்டும் போதிக்கக்கூடிய ஒரு கல்வி என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படி அல்ல. நல்ல கவனமா கேட்கிறீங்களா அன்பானவர்களே, மதிப்பிற்குரியவர்களே, மார்க்க கல்வி என்பது ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து அது இறக்கின்ற வரை அதற்கு தேவையான அத்தனை சட்டங்களையும் ஒழுக்கங்களையும், அதற்கு எது நன்மை தரும் எது தீமை தரும் என்று முழுமையாக விளக்கக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு கல்விதான் மார்க்க கல்வி. அன்பானவர்களே, இன்று இந்த டெக்னாலஜிகளின் கல்வி என்று சொல்கிறோம் அல்லவா, அல்லது வாழ்வாதாரத்தின் பொருளாதார கல்வி என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த கல்விகள் எல்லாம் இல்லாத காலத்தில் கூட மனிதர்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா. இந்த நவீன டெக்னாலஜிகள், கண்டுபிடிப்புகள், சயின்ஸ், பொருளாதார கல்வி, வாழ்வாதாரத்தின் கல்வி, இந்த கல்விகள் எல்லாம் இல்லாத காலத்திலும் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த வசதிகள் வேண்டுமானால் இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் மக்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஷரியாவின் இல்மு இல்லாமல் எந்த ஒரு காலத்தையும் எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் விடவில்லை. وَإِنْ مِنْ أُمَّتِ إِلَّا خَلَا فِيهَا نَذِيرٌ. எல்லா உம்மத்துக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, அவர்களுக்கு ஹலால் ஹராமை புரிய வைக்கக்கூடிய, அவர்களுக்கு ஷரியத்தை எடுத்துச் சொல்லி அதை மீறும் போது ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு எச்சரிக்கையாளரை நாம் அனுப்பாமல் எந்த ஒரு சமூகத்தையும் நாம் விட்டு வைக்கவில்லை. ஒவ்வொரு உம்மத்தையும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தின்படி வழிநடத்தக்கூடிய ஒரு தூதர், ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக அந்த உம்மத்துக்கு வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தெளிவான விளக்குகள், அல்லாஹ்வுக்காக தூதர்களை அனுப்பாத ஒரு சமுதாயம் இருக்கிறதா என்றால் இல்லவே. அந்த தூதர்கள் அல்லாஹ்வுடைய வேத வழிகாட்டுதலின்படி மக்களை வழிநடத்தாத ஒரு சமுதாயம் இந்த உலகத்தில் அறவே இல்லவே இல்லை. இதிலிருந்து நீங்கள் புரிந்திருக்கலாம், மார்க்க கல்வி என்றால் அல்லாஹ்விடமிருந்து பெறப்பட்ட, வஹியின் மூலமாக பெறப்பட்ட கல்விதான் மார்க்க கல்வி என்று சொல்லப்படும். மற்றபடி பொருளாதார கல்வி, தொழில் கல்வி, அறிவியல் கல்விகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கான மனிதனுடைய இயற்கை தேவைகளுக்கு ஏற்ப அவனுடைய அறிவிலே அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்திவிட்டார். அதற்காக நபிமார்கள் வர வேண்டிய அவசியம் மனிதனின் தேவைகளை நிர்ணயம் செய்த அல்லாஹ் அந்த தேவைகளை எப்படி மனிதன் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் வழிகாட்டியிருக்கிறார். மனிதனின் தேவைகளுக்கு ஏற்ப அந்த தேவைகளை இலகுவாக்கிக் கொள்வதற்குரிய கண்டுபிடிப்புகளை அல்லாஹ்வுக்காக மனிதனுடைய அறிவிலே கொடுத்து விட்டார். இதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுக்காக நபிமார்களை அனுப்பினார் எதற்காக? அந்த நபிமார்களுக்கு வேதங்களை அல்லாஹ் கொடுத்தார். எந்த மனிதனுக்கு இல்லை என்றால் கவனியுங்கள், எந்த இல், எந்த அறிவு, எந்த கல்வி, எந்த அனுபவம், எந்த பண்பாடு, எந்த கலாச்சாரம் மனிதனுக்கு இல்லை என்றால் மனிதன் மிருகத்தை விட மோசமாக ஆகிவிடுவானோ, கேடு கெட்டவனாக ஆகிவிடுவானோ. தனது ரப்பையே அறிந்து கொண்டால ஒரு முட்டாளாக ஆகிவிடுவானோ. ஒரு மனிதன் இன்னொரு தக மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை அறிந்து கொள்ளாமல் பிறரிடம் பழகும் போது, பிறரிடம் நட்பு வைக்கும் போது, சமூகத்திலே வாழும் போது சமூக உரிமைகளை மீறி விடுவானோ, அநியாயங்கள் அக்கிரமங்கள் செய்து விடுவானோ. அன்பானவர்களே, அந்த கல்வியைத்தான் அல்லாஹு தஆலா நபிமார்கள் மூலமாக வேதங்கள் மூலமாக கொடுத்தார். எந்த அழிவுமே அறியவில்லை என்றால் மனிதனின் நிலைமை இப்படி மாறிவிடும். அவர் படைக்கப்பட்ட நோக்கமே சிதறிவிடும். படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், வாழ்ந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நிம்மதி இல்லை என்றால் வணங்க முடியுமா? எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள், எங்கு பார்த்தாலும் உரிமை மீறல், அக்கிரமங்கள், அநியாயங்கள் என்றால் மனிதனால் வாழ முடியுமா? நிம்மதியாக வாழ முடியாது. அன்பானவர்களே, இப்படி எந்த அழிவு இல்லை என்றால் மனிதன் மனிதனாக இருக்க மாட்டானோ, படைத்த இறைவனையும் அறிய மாட்டானோ. ஆனால் அது மிக மிகப்பெரிய பிரச்சனை. وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ إِلَّا أُمَّتَهُمْ نَام تُودَرَي أَنِبِنُوا تِتَّوَتَّمَعَ سَنْدَهِ إِلَّا எதற்காக இருக்கிறோம்? அந்த உம்மத்துக்கு வழிகாட்ட வேண்டும், கட்டளையிட வேண்டும். என்ன கட்டளை? நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், படைத்தவனை வணங்குங்கள், அவனை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகுங்கள். ஒருவன்தான் வணங்கப்பட வேண்டும், அவன்தான் ரப்புல் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கின்ற இறைவன். அவனை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தும். நிக்காஹுடைய குத்துபான இமாம் ரொம்ப அழகா சொன்னார் என்ற வசனத்துக்கு ரொம்ப அழகான முறையில் சொன்னார். படைத்த ரப்பை வணங்கி அதுதான் அவனை பயப்படும். கடவுள் பக்தி என்றால் அவன் ஒருவனை மட்டும் வணங்குவது. இயற்கை சக்திகள் என்று எதையும் வணங்காது. சூரியனை வணங்காது, சந்திரனை வணங்காது, நட்சத்திரத்தை வணங்காது, வானவர்களை வணங்காது, நபிமார்களை வணங்காது, மகான்களை வணங்காது, மனிதர்களை வணங்காது, எதையும் வணங்காது. படைத்த ஒருவனை தெரிய அந்த ஒருவன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா எந்த கவனியங்கள் எந்த இல்மை நபிமார்களுக்கு கொடுத்தானோ, எந்த இல்மை வேதத்தில் இறக்கினானோ, அந்த இல்மைதான் மார்க்க கல்வி என்று சொல்கிறோம். என்ன கவனிக்கிறா? ஆரம்பமா நான் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த இல்மை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு வஹ்யின் மூலமாக கொடுத்தானோ, வேதத்தின் மூலமாக கொடுத்தானோ, எதை நபிமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, இறுதியாக நம்முடைய உயிரை விட நமக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற குர்ஆனும் ஹதீஸுகளும், அவர்களுடைய தோழர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற இல்முகளும், அந்த தோழர்களின் மாணவர்களாகிய தாபிஈன்கள், அவர்களின் மாணவர்களாகிய தபுஉத் தாபிஈன்கள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற இல்ம், இதைத்தான் மார்க்க இல்ம் என்று சொல்கிறோம். இங்கே ஒரு சந்தேகத்தை உங்களுக்கு நான் முதலிலே புரிய வைத்தேன். மார்க்க கல்வி என்றால் ஏதோ எப்படி தத்தியம் கட்டி எப்படி தொழுகணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்கு, அல்லது எப்படி நோக்கு வைக்கணுங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்கு. அல்லது எப்படி சில சடங்குகளை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிக் கொடுப்பார்கள் போலவுக்கு என்று சிலர் எண்ணி சிலர் நினைத்து சரி இது ஏதோ சில பேர் நம்ம இதை படிச்சா போதும் மற்றவங்க எல்லாம் பரவாயில்லை நமக்கெல்லாம் இது தேவையில்லை என்று எண்ணி இருக்கிறார்களே. தயவு செய்து என் அன்பிற்குரியவர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சந்தேகத்தை இந்த தப்பெண்ணத்தை இன்றோடு அடியோடு கலைந்து விடுங்கள். மார்க்கழிவு என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான அடிப்படையான அவன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரை அவன் கற்று அறிந்து செயல்படுத்த வேண்டிய அழிவுதான் மார்க்கு அழிவு என்பது. யார் இதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்கிறார். இன்று இஸ்லாமை ஏற்காத எத்தனையோ மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ கண்டிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல சுன்னாவை அவர்கள் கடைபிடித்துத்தான் ஆக வேண்டும். இந்த துன்யால வாழ்வதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல சுன்னாவை அவர்கள் செயல்படுத்தித்தான் ஆக வேண்டும். இன்று அறிவியல் வளர்ந்திருக்கின்ற காலத்திலே, சுகாதாரங்கள் அதை பற்றிய கல்விகள் வளர்ந்திருக்கின்ற காலத்திலே இன்று சொல்கிறார்கள் சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை நன்றாக கழுவிவிட்டு சாப்பிடுங்கள் என்று. நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சாப்பிட்ட பின் கைகளை கழுவுங்கள் என்று இப்போது சொல்கிறார்கள். நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லிவிட்டார்கள். மது அருந்தாதீர்கள், புகையிலை பழக்கம் வேண்டாம் என்று இன்று பிரச்சாரம் செய்கிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இதையெல்லாம் ஒழிக்கப்பட்டு இதெல்லாம் சுத்தப்படுத்தப்பட்ட சமுதாயமாக ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் சுதாரத்திலும் உருவாக்கி விட்டு சென்று விட்டார் இல்லையா. இதை பற்றி பேசுவதாக இருந்தால் இது ஒரு தனி தலை. அன்பானவர்களே, இப்படி எத்தனையோ சுன்னத்துகள் இருக்கின்றன, ஷரியாவுடைய சட்டங்கள் இருக்கின்றன, மக்கள் அதை ஏற்றோ ஏற்காமலோ பின்பற்றி வருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஷரியா மார்க்க ஐம் என்பது, மார்க்க ஐம் என்பது நமக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரை தேவையான ஒரு ஐம். இது மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு மனிதனை படைத்த ரப்பின் மூலமாக கொடுக்கப்பட்ட வழிகாட்டல். அன்பானவர்களே, கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்க. இந்த மார்க்க ஐமிலே தொழுகை மட்டுமா இருக்கிறது, நோன்பு ஜகாத் ஹஜ் மட்டுமா இருக்கிறது? ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு மௌத்து ஏற்பட்டால் அந்த மையத்தை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும்? அந்த மையத்துக்கு கண்ணை மூடுவதிலிருந்து கஃனிடுவதிலிருந்து அதற்கு குழி தோண்டக்கூடிய முறையிலிருந்து அதற்காக துவா செய்யக்கூடிய முறையிலிருந்து கவனியுங்கள், அதை தூக்கிச் செல்லக்கூடிய ஒழுக்க முறை, அதை கொண்டு போய் கண்ணியமாக மன்னரையிலே அடக்குகின்ற அந்த அமைப்பு வரை, அடக்கியதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், உறவினர்களுக்கு அடுத்து அந்த மையத்துடைய உறவினர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று விலாவாரியா வரிவரியா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் துல்லியமாக போதிக்கக்கூடிய அறிவுதான் மார்க்க கல்வி. எனவே இப்ப சொல்லுங்க, உங்கள யாராவது இத ஊர்ல யாரோ 4 ஆலிம்சாக்கள் படிச்சுட்டு பள்ளிவாசல் இமாமத்து பண்ணி அவங்க சொன்னா போதும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, நம்முடைய கை விரல்களுக்கு பார்த்து இந்த நகங்களை எத்தனை நாளைக்கு ஒரு முறை வெட்ட வேண்டும், மீசையை எப்படி வைக்க வேண்டும், தாடி எப்படி வைக்க வேண்டும், நம்முடைய உடலிலே தேவையற்ற முடிகளை எப்படி எத்தனை நாளைக்கு ஒரு முறை களைய வேண்டும், மிஸ்வாக் செய்வது எவ்வளவு அவசியம், இதையெல்லாம் சரியா சட்டமாக பித்ராவின் சட்டமாக இப்ராஹிம் நபியின் வழிமுறையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்து சென்றிருக்கிறார்களே, கொஞ்சம் யோசித்து பார்த்து எப்படிப்பட்ட பேர் ஒழுக்கங்கள் இவைகளெல்லாம், இது மனித அறிவால் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்க முடியுமா? எத்தனையோ மருத்துவர்கள் கூட அவருடைய கை நகங்களை பார்த்தால் தெரியும், ஆனால் தொழுகையை பேணக்கூடிய மார்க்கத்தை பேணக்கூடிய ஒரு முஸ்லிம் வாரத்துக்கு ஒரு முறை நகத்தை வெட்டி அவருடைய விரல்களை அழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்திருப்பார். அவருடைய மீசை ஒன்று வைத்திருந்தால் உதட்டுக்கு கீழே வராது, இல்லை என்றால் சுத்தமாக அவற்றை செய்து அவன் சாப்பிடக்கூடிய உணவிலே அந்த மீசையின் முடிபடாமல் பாதுகாப்பு. அவனுடைய உடலிலே துருநாற்றங்களை ஏற்படுத்தி அவனுடைய உடலிலே கிருமிகளை உண்டாக்கக்கூடிய அந்த அசுத்தமான அருவறுப்பான முடிகளை எல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை களைந்து சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஒழுக்கத்தை உலகத்திலே ஒழுக்காக முறையாக பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் முஸ்லிம்கள் தான், மற்ற யாரும் கிடையாது. இப்போது யோசித்து பாருங்க, மார்க்க கல்வி என்பது ஒரு கூட்டத்துக்கு மட்டும் அவசியமான கல்வியா, அல்லது பிறந்து வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அவசியமான கல்வியா சொல்லுதல் பார்க்கலாம். அன்பானவர்களே, இந்த மார்க்க கல்வியிலே நான் முன்பு உங்களுக்கு சொன்னேனே, தொழுகை மட்டுமா, நோன்பு மட்டுமா, ஜகாத்து மட்டுமா, ஹஜ்ஜு மட்டுமா, கணவன் மனைவியின் இல்லற உறவுகள் எப்படி அமைய வேண்டும், ஏன் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், நேர்மையை கற்றுக் கொடுக்கிறது, நீதத்தை கற்றுக் கொடுக்கிறது, வியாபார துறையில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது, ஏன் நஷ்டம் இல்லாமல் எப்படி வியாபாரம் செய்வது, லாபமாக எப்படி வியாபாரம் செய்வது, உலகத்திலேயே சிறந்த வியாபாரியாக எப்படி உருவாகுவது என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டமாக மர்மைக்குரிய இபாதத்தாகவே அல்லாஹ்வுடைய தீன் நமக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறது. எனவே இதெல்லாம் தனியா போய் படிக்க வேண்டும் என்ற அவசியம் முஸ்லிம்களுக்கு இருக்கா? முஸ்லிம்களுக்கு அடுத்து வேற விஷயம், வியாபாரத்துல எத்தனை வகை இருக்கு, அதை எப்படி செய்யறது, ஒரு ஒரு துறையில் இருந்த நுணுக்கங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு வேண்டுமானால் இன்றைய வியாபார கல்விகள் மற்ற பொருளாதார கல்விகளின் தேவை நமக்கு இருக்கலாம். ஆனால் அதை கற்றுக்கொண்டால் மட்டும் சிறந்த ஒரு வியாபாரியாக ஆக முடியுமா என்றால் அல்லாஹ்வுடைய இந்த தீனின் சட்டங்களை கற்றுக்கொள்ளாமல் அது முடியாது. ஆகவேதான் உலகத்திலே இன்று முன்னேறிய நாடுகள், வளர்ந்த நாடுகள் எல்லாம் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இஸ்லாம் சொல்லிய கற்றுக் கொடுத்த அடிப்படை வியாபார ஒழுக்கங்களை அவர்கள் அரசாங்க சட்டமாக ஆட்சி பேணுகிறார்கள். எனவே அவர்கள் வியாபாரத்துறையிலே முன்னேறி இருக்கிறார்கள். கலப்படம் செய்வது, வாக்குக்கு மாற்றம் செய்வது, சொல்லப்பட்டதற்கு மாற்றமாக நடந்து கொள்வது, இவையெல்லாம் ஒரு பெரும் குற்றமாக வியாபார சட்டங்களிலே அங்கே இயக்கப்பட்டு அங்கே கடைபிடிக்கப்படுகிறதா இல்லையா? அதனால்தான் அவர்கள் அந்த அவர்களுடைய பொருள்கள், அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள், அவர்களுடைய விற்பனைக்கு வரக்கூடிய அவர்களுடைய வஸ்துக்கள் நம்பகத்தன்மையோடு வாங்கப்படுகிறது இல்லையா? வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய ஒரு ஒரு பொருள் நம்பகத்தன்மையோடு வாங்கப்படுகிறதா இல்லையா? இல்லையா? ஏன், அவர்கள் அந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார்கள். அந்த கட்டுப்பாட்டை உலகத்துக்கு கொடுத்தது எது? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய. முஸ்லிம்கள் இதை உலகத்திற்கு சொன்னார்கள். அவர்களுடைய பெயர்கள் வேண்டுமானால் மறைக்கப்பட்டிருக்கலாம் சமுதாயத்திலே, அவர்களுக்கு துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அன்பானவர்களே, உலகமே அநியாயத்திலும், உலகமே அநியாயங்களிலும், அநியாயம் அநியாயம் இல்ல அநியாயங்களிலும், ஏமாற்று வேலைகளிலும், பலமானவன் பலவீனனை அழிப்பதிலும் நியாயமே செத்து போயிருந்த காலங்களில், நேர்மையே இல்லாதிருந்த காலங்களில் உலகத்திற்கு நேர்மையை நிலைநிறுத்தியவர்கள் தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரத்தின் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து ஒரு சிறந்த வியாபாரியாக, முன்மாதிரி வியாபாரியாக தானும் திகழ்ந்து தங்களுடைய தோழர்களை உருவாக்கியவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமூகத்திலே உறவுகள் எல்லாம் அறுந்து போல், உறவுகளே இல்லாத ஒரு காலமாக, பெண்களின் மீது அநியாயங்கள், அக்கிரமங்கள், குழந்தைகளின் மீது அடக்குமுறைகள், இப்படி சமூக நீதிகள் எல்லாம் சீர்குலைந்திருந்த காலத்திலே ஒரே பிரச்சாரத்திலே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே பிரச்சாரத்திலே மக்களை எல்லாம் நீதிவான்களாக புரட்டி போட்டவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பொய் சொன்னால் என்ன, யாருடைய உரிமையை எவ்வளவு அவகரித்துக் கொண்டால் என்ன, என்ன அநியாயங்கள் அக்கிரமங்கள் யார் மீது நிகழ்த்தினால் என்ன, ஏன் பிறந்த குழந்தையே குழி தோண்டி புதைத்தால் என்ன, அடிமைகளை எல்லாம் வைத்து விபச்சார தொழில் செய்தால் என்ன, ஆண் அடிமைகளை உரிமையிடுவதென்றால் அவர்கள் சிங்கத்தோடும் புலியோடும் புலியோடும் விளையாண்டு அந்த சிங்கத்தையும் புலியையும் வென்றால்தான் அவர்களுக்கு உரிமை, இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் சிங்கத்திற்கும் புலிகளுக்கும் இரையாகட்டும் என்று அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உம்மை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தாரக மந்திரத்தின் மூலமாக சமுதாயத்தை புரட்டி போட்டார்கள். உயிரோடு புதைக்கப்படுகின்ற குழந்தை மறுமையிலே விசாரிக்கப்படும், எந்த குற்றத்திற்காக அந்த குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டது என்பதாக. இப்படி ஒரு ஒரு வசனத்தின் மூலமாக இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா, சூரா அன்-நஹ்ல் 90வது வசனம் படித்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நீதத்தை ஏவுகிறார், நீதத்தை ஏவுகிறார், தொழுகை மட்டுமல்ல நீதத்தை ஏவுகிறார். வல் இஹ்சான், நீ பிறருக்கு நன்மையை தான் செய்ய வேண்டும், தீங்கை தீமையை இடையூறை செய்யக்கூடாது. நீ ஒரு முஸ்லீம் என்றால் 5 நேரம் தொழுதால் போதாது, மன் சலிமல் முஸ்லிம் ஊனம் மின் லிசானிஹி வ யதிஹி, யார் முஸ்லிம், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிம் ஊனம் மின் லிசானிஹி வ யதிஹி, உன்னுடைய நாவால் உன்னுடைய கரத்தால் பிறருக்கு தீங்கு தராமல் இருந்தால் தான் நீ முஸ்லிம், இல்லை என்றால் உனது தொழுகையை வீ. உனக்கு விரும்புவதை பிறருக்கு நீ விரும்பாதவரை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மூமினாக நீ ஆகவே மாட்டா என்ற அழுத்தம் திருத்தமான ஆணித்தரமான அறிவுரைகளை கொண்டு குர்பா, உறவுகளை சேர்த்து வாழுங்கள், உறவுகளுக்கு கொடுத்து வாழுங்கள். உறவுகளை துண்டிப்பவன், உறவுகளை துண்டிப்பவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். அவன் தொழுகையாளியாக இருந்தால் என்ன, நோன்பாளியாக இருந்தால் என்ன, அள்ளி அள்ளி தானம் செய்கின்ற கொடைவளனாக இருந்தால் என்ன, தாய் தந்தைக்கு நோவினை தருபவன் சொர்க்கம் செல்ல முடியாது, உறவுகளை முறிப்பவன் அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய முடியாது என்ற திருத்தமான ஆழமான சமூக சட்டங்களை உருவாக்கி சமுதாயத்தை மாற்றினார்கள் அன்பானவர்களே. அதைத்தான் மார்க்க எழுந்து என்று சொல்கிறோம். இன்று நமக்கு நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னுரையில சொல்லிக் கொண்டே வருகிறேன். நம்மை பொறுத்தவரை மார்க்க கல்வி, மார்க்க கல்வி என்றால் ஏதோ மதரசாக்கள்ல சில பேரை அனுப்பிட்டான், அங்கு அவங்களுக்கு மொட்டையை அடிச்சுட்டு ஜிப்பாவை போட்டுட்டு அவங்களுக்கு ஏதோ சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்குங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் எங்கேயாவது இன்ஜினியரிங் காலேஜில், எங்கேயாவது தொழில்நுட்ப காலேஜுகள்ல அல்லது பிசினஸ் காலேஜுகள்ல படிக்கட்டும் என்பதாக சில எண்ணங்கள் சில காலங்களிலே உருவானது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த காலம் நீடிக்கவில்லை. இப்போது நமது முஸ்லிம் சமுதாயம் உணராது. சில காலம் எண்ணினார், அப்படி ஒரு காலம் சமீபத்தில் கொஞ்சம் நீடித்தது, அல்லாஹ் பாதுகாத்தார், இப்போது உணர ஆரம்பித்து விட்டார்கள். எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தீனோடு சேர்ந்த இல்மு கிடைக்கிறதா? எனது பிள்ளைக்கு ஷரியாவோடு சேர்ந்த இல்மு, எனது பிள்ளை படிக்கக்கூடிய கல்வி பள்ளிக்கூடங்களிலே குர்ஆனும் போதிக்கப்படுகிறதா, நபி வழியும் சுன்னாவும் போதிக்கப்படுகிறதா, மார்க்கமும் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா? அப்படி இல்லை என்றால் எனது பிள்ளை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்று தேடக்கூடிய காலம் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். அல்ஹம்துலில்லா வந்துவிட்டது. அன்பானவர்களே, இப்போது வாருங்கள், இந்த மார்க்க இல்ம் என்பது நமக்கு ஏன் அவசியம்? அதுவும் முதலாவது அவசியம், மார்க்க இல்ம் என்பது முதலாவது அவசியம். இந்த ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து வைத்துக் கொண்டே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சேர்த்துக் கொண்டே வர வேண்டும். மார்க்க இல்ம் என்று நான் சொல்வது வெறும் இபாதத்துடைய இல்முகளை மட்டுமல்ல, வெறும் இபாதத்துகளுடைய இல்முகள் மட்டுமல்ல, இபாதத்தினுடைய இல்மு அந்த மார்க்க இல்முகளிலே முதலாவது இல்மு. ஏன்? ஒரு மனிதன் அவன் படைக்கப்பட்டது எதற்காக? உமா கலப்புல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅ்புது, அல்லாஹ் சொல்கிறார், ஜிங்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை. அல்லாஹ்வை எப்படி வணங்குவது என்பதை தெரிந்து கொள்வது நம்முடைய முதல் அவசியம். மார்க்க இல்மிலே நாம் படித்துக் கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய முதல் கடமை இது. எப்படி ஒன்று செய்வது, எப்படி அல்லாஹ்வை 5 நேரம் தொழுவது, தொழுகையில என்ன ஓதுவது, எப்படி தக்பீர் கட்டுவது, எப்படி நிற்பது, குனிவது, சுஜூது செய்வது, சலாம் கொடுப்பது, அது போன்ற நோன்பு, ஜகாத், ஹஜ், இது அல்லாஹ்வுடைய இல்மு தீனிலே முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான அவசியமான இல்மு. எனவேதான் நீங்கள் ஹதீஸ் நூல்கள் மதரசாக்களில் படித்துக் கொடுக்கப்படக்கூடிய ஹதீஸ் நூல்கள், இப்போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த நூல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆங்கிலத்திலே தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு இன்னும் மக்களுடைய புழக்கத்தில் இருக்கின்ற எல்லா மொழிகளிலும் அவை மொழியாக்கம் செய்யப்பட்டு உங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நூல்களை நீங்கள் பார்த்தால் பெரும்பாலான நூல்களில், உதாரணத்திற்கு இமாம் புகாரியுடைய நூலை எடுத்து பாருங்கள், முதலாவதாக வஹி எப்படி இறங்கியது, இல்முடைய அவசியம், ஈமான் என்றால் என்ன, இதை சொன்னதற்கு பிறகு உடனே தொழுகையின் பாடம், சுத்தத்தின் பாடம், பிறகு தக்காத்தின் பாடம், ஹஜ்ஜின் பாடம். இப்படித்தான் நம்முடைய ஹதீஸ்களை அறிஞர்கள் தங்களது நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய இபாதத்தை பற்றிய இல்ம் முதலாவது இல்ம். நபிமார்கள் எல்லாம் மக்களை அல்லாஹ்வுடைய இபாதத்தின் பக்கம் அழைப்பதற்கு தானே அனுப்பப்பட்டார்கள். யா கௌமி இஅ்புதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைருஹு, மக்களே, என் சமுதாய மக்களே, உங்களது ரப்பாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு ரப்பு யாரும் இல்லை. அப்ப ரப்பை எப்படி வணங்குவது அதை முதலாவதாக கற்றுக்கொள்ளும். அதற்கு பிறகு அத்தோடு முடிந்துவிடவில்லையே அல்லாஹ்வுடைய தீனுடைய இல்ம் என்பது, உங்களுக்கு நான் முன்பு சொன்னதை போன்று வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை ஒழுக்கங்களும் அல்லாஹ்வுடைய இந்த தீனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் விளக்கமாக, மா தரக லனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தாயிரி யத்யூ ஃபிஸ்ஸமா இல்லா வகத் அல்லமனா மின்ஹு ஷைஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த விசாலமான இல்ம் சொன்னார்கள், வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை, அந்த பறவை பற்றிய அறிவை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, நீங்கள் ரொம்ப தூரம் செல்ல தேவையில்லை, ஸஹீஹ் புகாரியுடைய தமிழாக்கம் இருக்கிறது, அதில் எடுத்து பாருங்கள், கிதாபு திப், மருத்துவம் என்ற ஒரு அத்தியாயத்தையே இமாம் புகாரி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவத்தை பற்றி சொன்ன குறிப்புகள், இன்று அந்த ஒவ்வொரு குறிப்புகளை வைத்து நூற்று கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் பக்கங்களை கொண்ட ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்திப்பு நபவி, நபி வழி மருத்துவம் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். இந்த மேலை நாட்டவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்களே, அந்த ஆராய்ச்சிகளுக்கு அடிப்படைகளை எல்லாம் அந்த நூலிலே இமாம் அவர்கள் எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லா இஸ்லாலு செல்லமுடைய ஹதீஸின் அடிப்படையிலே ஏன் அப்துல் ரஹ்மான் இப்னு கல்தூன் அவர்கள் தங்களுடைய அல் முப்தலா வல் கபர் என்ற அந்த கிரந்தத்திலே முகத்திமா ஒன்று எழுதுகிறார்கள், முன்னுரை ஒன்று எழுதுகிறார்கள். அந்த முன்னுரையிலே இதை நான் சொல்லவில்லை, இன்றைய மருத்துவ உலகம் சொல்லுகிறது. அந்த முன்னுரையிலே மருத்துவத்தை பற்றி அவர்கள் என்னென்ன கல்விகளை சொன்னார்களோ அதைத்தான் இன்று நாங்கள் விசாலமாக ஆராய்ச்சி செய்து இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இன்றிலிருந்து 800 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முன்னுரையிலே என்னென்ன அடிப்படைகளை சொன்னார்களோ, உதாரணத்திற்கு இன்று இந்த டெஸ்ட் டியூப் கருவிற்கு வெளியிலும் குழந்தையை வளர்க்க முடியுமா என்பதை நாங்கள் துணிவோடு ஆராய்ச்சி செய்வதற்கு இறங்கியது அந்த இமாமுடைய வார்த்தையிலிருந்துதான், அவர்களுடைய அந்த அடிப்படையிலிருந்துதான் என்பதாக மேடை நாட்டு உலகம் ஒத்துக்கொள்கிறது. இப்படி அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நூல்களை எடுத்து பாருங்கள். இன்னும் நம்ம என்னமோ பயந்துட்டு இருக்கிறோம், அது சொல்லலாமா வானாம் பாஷம், அது ஏதோ சரி தொழுவது, அதான் நமக்கு தெரிஞ்சு போச்ச தொழுவது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுக்கு தேவை, எப்படி நினைச்சிருக்கிறோம். ஹதீஸ் கிதாப் இருக்கு, பள்ளிவாசல வாங்கி வச்சிருக்கலாம், எத்தனை பேர் படிக்கிறோம், சில பேருடைய வீட்டில் கூட வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு பிறகு இனி முதலாவதாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்குமேயானால் அது குர்ஆனுடைய தர்ஜமாவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நூல்களின் தர்ஜமாவாக இருக்க வேண்டும் என்ற முடிவோடு இந்த இடத்துல இருந்துச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஏற்கனவே வாங்கி வைத்திருப்பீர்கள் என்றால் இனி நான் முதலாவதாக திறந்து படிப்பது, எனது நேரத்தை படிப்பதற்கு நான் அதிகம் செலவழிப்பது அல்லாஹ்வுடைய வேதத்தின் தர்ஜமாவாக இருக்க வேண்டும், நபிமொழிகளின் தர்ஜமாவாக இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் நீங்க எந்திரிச்சு போவீங்களா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வாங்க. இப்படி அன்பானவர்களே, இப்போது கொஞ்சம் உள்ளே வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதன் முதலாக இறக்கிய வசனம் என்ன, ஹிரா குகையிலே 3 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்பட்டார்கள். எத்தனை இரவுகள் விழித்திருந்திருப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு வேண்டி இருப்பார்கள், எவ்வளவு மன்றாடி இருப்பார்கள், கேடுகட்டு சீர்கட்டு மிருகமாக மாறிய இந்த சமுதாயத்தை உலகமே போற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு துவாக்களை செய்திருப்பார்கள். அந்த துவாக்களின் வெளிப்பாடாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவதாக சொன்ன கட்டளை சூரத்துல் ஃபாத்திஹாவை கொடுத்தானா சொல்லுங்கள், அல்லது ஆயத்தின் குர்சியை கொடுத்தானா, அல்லது சூரா யாசினை அல்லாஹ் இறக்கினானா? முதலாவதாக அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு 3 ஆண்டு கால தவ வாழ்க்கைக்கு பிறகு என்ன உணவை எடுத்துச் சென்றார்கள், ஹதீஜா பிராட்டியார் ரலி அல்லாஹு அன்ஹா கொடுத்த அந்த சில கவல உணவுகள், சில மிடறு தண்ணீர்கள், அதை வைத்துக் கொண்டு வாரக்கணக்கிலே இபாதத்துகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நினைத்து கவலைப்பட்டார்கள், அவர்களுக்கு என்ன அன்பை கொடுக்கக்கூடிய அழகான மனைவி இல்லையா, கொஞ்சி விளையாடுவதற்கு செல்ல பிள்ளைகள் இல்லையா, அல்லது வாழ்க்கையை வசதியாக கழிப்பதற்கு செல்வம் இல்லையா, எதற்காக வேண்டி அவர்கள் தனிமை வாழ்க்கையை விரும்பினார்கள் யோசித்து பாருங்கள். ஏன் அவர்கள் அந்த மக்காவின் சமூகத்திலே மக்களெல்லாம் தங்களை தலைவராக ஆக்குவதற்கு துடித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே எனக்கு எதுவும் வேண்டாம், என்னை தனிமையிலே விடுங்கள் என்று அந்த சமூகத்தை விட்டு ஏன் ஒதுங்கினார்கள்? ஆம் அன்பானவர்களே, சமுதாயம் மனித சமுதாயம் மனித சமுதாயமாக இல்லை, அது மிருக குணங்களின் வெளிப்பாடாக இருந்தது. அரபுகள் மட்டுமல்ல, ரோமர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். பாரசீகர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தாயை கூட மனம் முடித்து அனுபவித்துக் கொள்ளலாம், தான் பெற்ற பிள்ளையை கூட மனம் முடிந்து அனுபவித்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் அதுவும் தேவையில்லை என்ற கொள்கையில இருந்தார்கள் பாரசீகர்கள். இதைவிட கேடு கேட்ட ஒரு கேவலம் தேவையா? ரோமர்களை பொறுத்தவரை ஆளுகின்ற செல்வ செழிப்புள்ள வர்க்கம் தான் வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் அரசர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் அடிமையாக இருந்து கூனி குறுகி அழிய வேண்டும் என்ற கொள்கையில இருந்தால் இப்படி உலக மக்களையே நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருந்தி இவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த வேட்கையிலே கடுமையை நாடினார்களே, அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுத்த முதல் வசனம் என்ன? சூரத்துல் ஃபாத்திஹாவா, ஆயத்துல் குர்சியா, என்ன கொடுத்தான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஖லக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஖லக், ஖லக்கல் இன்ஸான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம். வாழையும் ஈட்டியும் எடுத்துக் கொண்டிருந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டால் இனி பேனாவை எடுங்கள், கவிதைகளை பாடி பெருமை பேசிக்கொண்டு ஒரு கையிலே மதுவும் இன்னொரு கையிலே மாதுவும் என்றிருந்த சமுதாயத்தை, இவை வேண்டாம், உங்களை சீரழித்து விட்டது, இனி நீங்கள் படிப்பதற்கு புத்தகத்தை கையிலே எடுங்கள் இருக்கிறோம் என்ற கட்டளையை அல்லவா அல்லாஹு தஆலா கொடுத்தான். சிந்தித்து பார்த்தீர்களா? எதை கொடுத்தான்? என்ன கட்டளை கொடுக்கப்பட்டது? இருக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிறோம். ஒரு முறையாண்டா சொன்னாக்கிறம், இரண்டு முறை, ஐந்து வசனங்களிலே இரண்டு முறைகள் கட்டளையிட்டானே, கொஞ்சம் யோசித்து பார்த்தோமா? ஆனால் இன்று ஒன்றை சொல்லட்டும் அன்பானவர்களே, உலக சமுதாயத்துக்கே கல்வியை சொல்லிக் கொடுத்த சமுதாயத்திற்கு இன்று கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்கு மாற்று சமூகத்திலிருந்து மக்களை கூலிக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. பள்ளிக்கூடம் நமது பள்ளிக்கூடம், கல்லூரிகள் நமது கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் நமது பல்கலைக்கழகங்கள். ஆனால் கல்வி போதிப்பது யார்? மாற்றார்கள். நடத்துவது யார்? மாற்றார்கள். நிர்வாகம் நம்முடையது, ஆனால் சட்டங்களும் போதனைகளும் யாருடையது? மாற்றார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்தோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை ஏதோ பள்ளிவாசலுக்கு மட்டும் என்று நாம் ஆக்கிக் கொண்டோமா இல்லையா? அதனுடைய தவறான எதிர் விளைவுதான் அன்பானவர்களே இந்த நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மோசமான பின்விளைவு. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா முதலாவதாக சொன்னான், நபியே உமது இறைவனின் பெயரை கொண்டு நீங்கள் படிப்பீர்களாக. எதை படிக்கணும்? எதை படிக்க வேண்டும்? நீ கவனிச்சீங்களா? நம்ம என்னைக்காவது சிந்திச்சோமா? ஜிப்ரீல் வர்றாங்க, அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்து சொல்றாங்க, நபியே நீங்க படிங்கன்னு சொல்லி, நபி சொல்றாங்க, மா அன பிகாரியின், நான் படித்தவன் இல்லை என்று சொல்கிறாங்க. ஆமா, படிக்கணும். திரும்ப சொல்றாங்க, திரும்ப சொல்றாங்க, ஒவ்வொரு முறையும் அதைத்தான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அஞ்சு வசனத்தை கற்றுக் கொடுத்து விட்டு ஜிப்ரீல் மறைந்து விடுகிறான். ரெண்டு தடவை அந்த அஞ்சு வசனத்துல இத்ரா இத்ரா என்று சொல்லப்படுகிறது. நம்ம நமக்குள்ளார என்றைக்காவது கேட்டு இருக்கிறோமா? முதல்ல இந்த சூரா எத்தனை பேருக்கு மனப்பாடமோ அதை கேளுங்க. எப்படி விடப்பட்ட சூறாக்களில் இருக்கும் போது அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க.
وقال الرسول يا رب ان قوم اتخذوا هذا القران مهجورا. யார் குர்ஆனை ஓதவில்லையோ, அதை மனப்பாடம் செய்யவில்லையோ, அதை சிந்திக்கவில்லையோ, அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை வறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கேஸ் ஃபைல் செய்வார்கள். யா அல்லாஹ், எனது சமுதாயம் குர்ஆனை வெறுக்கப்பட்டதாக, விடப்பட்டதாக, புறக்கணிக்கப்பட்டதாக, கைவிடப்பட்டதாக ஆக்கிக்கொண்டது, இந்த சமுதாயத்தை முற்றாதரா அல்லாஹ். எத்தனை முறை கேட்டுக்கிறோம். அல்லாஹ் சொல்றானே படி நபியே என்கிறா. எதை அல்லாஹ் படிக்க சொல்றா? சிந்திச்சோமா? நான் கேட்கறது தப்பா? சரியா? படி படின்னு அல்லாஹ் சொல்றான், எல்லாரும் சொல்றான். அல்லாஹ் முதல்ல படிக்க சொன்னான். எதை படிக்க சொன்னான்? ஒண்ணு இருக்கணுமா இல்லையா? எக்ரா படி என்றால் படிப்பவர் ஒன்று இருக்க வேண்டும், படிக்கப்படக்கூடிய ஒன்று இருக்க வேண்டும். எதை படிக்கிறது? அன்பானவர்களே, முதலிலே வகையை படியுங்கள். உங்களுக்கு இறக்கப்படக்கூடிய இந்த வகையை இனி நீங்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மரண நேரம் வரை ஒத்துழுமா ஊழையை இணைக்க நிற்கின்றார்கள். நபியே, உமது இறைவன் மூலமாக உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய வகையின் மூலமாக இறக்கப்படக்கூடிய இந்த வேதத்தை இனி நீங்கள் படித்துக் கொண்டே இருங்கள். அத்தனை கல்விகளின் கும்புல் கிதாபி, எல்லா கல்விகளுக்கும் தாய் இது. ஏதோ தொழுகிறதுக்கு மட்டும் இல்ல, ஏதோ நோம்பு வைக்கிறதுக்கு மட்டும் இல்ல. எங்க மௌலானா, நான் கேட்கிறேன், மௌலானா இருக்காங்க, நோம்பு வைக்கிறத பத்தி எத்தனை ஆயிருக்கு மௌலானா இருக்கு? யாய் வந்தது நாமும் குத்தி பாடைக்கு முசுயா. அப்புறம் சகோதரமா வாழ்ந்த முடிஞ்சு போச்சா? கொடுக்கல் வாங்கல பத்தி உள்ள ஆயத்து யாய் வந்தது நாமும் குத்தி என்ன வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இக்ரா, நபியே நீங்கள் படியுங்கள் என்று எதை சொல்கிறான்? முதலாவதாக எதை படிக்க வேண்டும்? இலைக்க மின் கிதாபி ரப்பி, நபியே உங்களுக்கு வஹி மூலமாக எது இறக்கப்படுகிறதோ அதை படியுங்கள், அதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆம் அன்பானவர்களே, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவனுடைய ரப்பிடம் இருந்து அவனுக்கு வந்த வேதம். ஏ, அந்த வேதத்தில் தொழுகை மட்டும் இல்லை, நோன்பு மட்டும் இல்லை, எதுவும் இருக்கிறது, வியாபார சட்டங்களும் இருக்கிறது. உங்களுக்கு அதைத்தான் இப்போது சொன்னேன். நீ உனது குடும்பத்தில் பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை படிப்பதற்கு எங்களுக்கு முஸ்லிமை பொறுத்தவர், முஸ்லிமாகிய நமக்கு இதற்காக வேண்டி அவன் 20 வயசு 30 வயசு ஆனதுக்கு பிறகு அவனுக்கு தனியா ஒரு சமூகவியல் அல்லது வேற ஏதாவது ஒரு பாடம் தேவை கிடையாது. எங்களுக்கு முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் எங்களது குழந்தைகள் முஸ்லிம்களாகிய நாம் நமது குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள் படிக்கும் போதே அவர்களுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம், அல்லாஹை வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். முடிந்தது இல்லையா? இதை நீ எடுத்தானா? எனவேதான் உலகத்துல அல்ஹம்துலில்லா நம்மை பொறுத்தவரை நமக்கு குழந்தை பருவத்திலிருந்து எல்லா கல்வியும் கொடுக்கப்பட்டு விடுகிறது இல்லையா? இப்போது சொன்னதை போன்று தாய் தந்தை இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய நண்பரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், உறவுகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லாம் நமக்கு குர்ஆனிலேயே சொல்லிக் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அன்பானவர்களே, நமக்கு இந்த இல்மு இருக்கிறது, அவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷம் எல்லாம் நமக்கு இருக்கு. சிறு பிராயத்திலிருந்து அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் புரியிற மாதிரியான இல்ம அல்லாஹ் இந்த வகையில கொடுத்துட்டான். இதுக்காக வேண்டி பெரிய எம்பிஏ எம்ஏ பிஹெச்டி படிச்சுட்டு வந்தாதான் குர்ஆன் புரிகிறது இல்ல, படிச்சு கொடுத்தால் புரிந்து கொள்ளும். படிக்க படிக்க புரியப்படக்கூடிய ஒரு வேதம் அவ்வளவு லேசா ஆக்கிவிட்டான். ஒரு தடவையா கேட்கிறான், சூரத்துல் கமர் எடுத்து படிச்சு பாரு. சவாலுக்கு அல்லாஹ் சொல்கிறார், இந்த குர்ஆனை புரிவதற்கு, மரணம் செய்வதற்கு, சிந்திப்பதற்கு நாம் மிக இலகுவாக ஆக்கிவிட்டோம். திட்டவட்டமாக சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? அறிவுரை பெறுபவர்கள் இருக்கிறார்களா? புத்தி உள்ளவர்கள் இதில் கொண்டு புத்தி பெறுவதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்?
ஒரு சின்ன உதாரணம் சொல்ற அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியாது, என்ன படிச்சிருப்பீங்களோ தெரியாது. அல்லாஹு தஆலா நமக்கு அந்த இல்மை கொடுக்கட்டும். நம்மை விட நன்றாகவே வேலை நாட்டவர்கள் உமர் அவர்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள். கலீபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நம்மை விட மேலை நாட்டவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உலக நாடுகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை செய்து குழப்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப மேலை நாட்டுடைய சில முக்கியமான தலைவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். மறைந்த மருகம் டாக்டர் அப்துல்லா பெரியார் தாசன் இத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசும்போது அழகா சொல்லி காட்டினார். இந்த குறிப்பா யூரோப் இன்றைக்கு உள்ள ஜெர்மன், லண்டன், அதே போல பிரான்ஸ் இந்த நாட்டுடைய மன்னர்கள் ஒன்று சேர்ந்து, சரிப்பா நமக்குள்ள சண்டை வேணாம்ப்பா, நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒரு ஆட்சியை நிறுவி அவங்கவுங்க நாட்டை ஆளுவோம்ப்பா, நமக்குள்ள ஒரு சட்டங்களை கொண்டு வருவோம்ப்பா என்று அவர்கள் ஆசைப்பட்டு கூடிய ஆலோசனை செஞ்சப்ப எந்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அவர்கள் பேசும்போது, இது இன்னைக்கு நடந்த சம்பவம் அல்ல, இன்னையில இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி வரலாற்றிலே பதியப்பட்ட ஒன்று. அவர்கள் பேசுகிறார்கள், நாம் நமது நாட்டு மக்களை நீதமாக நேர்மையாக நிம்மதியோடு வாழ வைக்க வேண்டும் என்றால், நீதமாக நேர்மையாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டும் என்றால் கலீபா உமருடைய சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் முடியும் சொல்லிட்டு.
யாருங்க, ஒரு பக்கம் இஸ்லாமே வேணான்னு சொல்லுவாங்களா, ஆனா இன்னொரு பக்கம் நாட்டு மக்களை நிம்மதியா நேர்மையா நீதமா நடத்துறதா இருந்தா யாருடைய சட்டம் தான் கொண்டு வரப்பட வேண்டுமா, இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட வேண்டுமா? கலீபா உமருடைய சட்டத்தின்படி நம்ம ஆட்சி செஞ்சாதான் இனி கலகம் வராம, சண்டை வராம, பிரச்சனை வராம நம்ம ஆட்சி பண்ண முடியும். அன்பானவர்களே, இந்த கலீபா உமர் அவரை பற்றி அவர் சொல்கிறார், எனக்கு ஒட்டகத்தை மேய்க்க கூட தெரியாம இருந்துச்சு, எண்ணிக்கை கூட எனக்கு தெரியாது என்று. சமீபத்தில் இந்த நிலம் எல்லாம் ரத்தம் என்று ஒரு புத்தகம், ஒரு நாவல் வந்துச்சு, வரலாற்று தழுவிய ஒரு நாவல், பா ராகவன் என்ற பக்கா பிராமண ஒரு எழுத்தாளர் எழுதினார் சமீபத்தில். நம்ம சொல்றது இருக்கட்டும், முதல்ல நமது சகாபாக்களை பற்றி எதிரிகள் என்ன சொன்னார்கள் என்பதை படித்து பாருங்கள், நமக்கு இன்னும் மதிப்பு தெரியாம இருக்கு. சில அறிவிலிகள் நமது சகாபாக்களை பற்றி தரக்குறைவா பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுங்க. அவர் எழுதுகிறார், பாராகவன் எடுத்து படிச்சு பாருங்க, நிலம் எல்லாம் ரத்தத்தினுடைய அந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில், கலீபா உமர் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று என்ன சட்டங்களை வகுத்தார்களோ நான் சொல்கிறேன், அந்த சட்டங்களை படிக்கும் போது அது அவருடைய சட்டம் அல்ல, அதை தெய்வீக சட்டமாக நான் உணர்கிறேன், அவற்றில் ஒவ்வொரு வரியை படிக்கும் போது எனது மேதைகள் எல்லாம் மெய் கிழிக்கிறது சொன்னார். முஸ்லிம்களை அறிவாளிகளே, இதைத்தான நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமருடைய நாவால் சத்தியம் பேசுகிறது என்று. இதைத்தான நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமருடைய நாவிலே குர்ஆன் பேசுகிறது என்று. உங்களுக்கு புரியல, அவனுக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு புரியல. இன்னைக்கு உமரை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க ஒரு கூட்டம், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமின் எதிரிகள் எழுதுகிறார்கள், உமருடைய சட்டங்கள் தெய்வீக சட்டங்கள் என்று நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், இனி உலகத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் நிம்மதியாக இருப்பதற்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று சொன்னால் அது உமருடைய சட்டத்தை தவிர வேற சட்டமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இதுதான் 100 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனுடைய, ஐரோப்பாவுடைய, பிரான்சினுடைய மன்னர்கள் உட்கார்ந்து முடிவு செய்தார். எங்கிருந்து படித்தார்கள்? ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன், உமர் போய் எங்கேயாவது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாரா? உமர் போய் ஏதாவது ஹவு டு ரூல் த பீப்புள் அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டத்துறையில போய் ஏதாவது பிஹெச்டி பண்ணிட்டு வந்தாரா? உமரை உருவாக்கியது எது? அல்லாஹ்வுடைய வஹி உமரை உமராக உருவாக்கியது. எத்தரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஓதினார் 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 அந்த குர்ஆனை, நபியிடம் இருந்து கேட்டார். ஒவ்வொரு வசனமும் அன்பானவர்களே, ஒவ்வொரு சஹாபியை உருவாக்கியது, ஒவ்வொரு சஹாபியும் ஒரு சமுதாயம், ஒரு சகாப்தம், ஒரு வரலாற்றை புரட்டி கொண்டவர்கள். பாரசீகத்தை ஏமநாடு பாரசீகத்தின் ஆட்சிக்குள் அடிமையாகி அந்த நாடே சிதறி போய் சீர்குலைந்து போயிருந்தது. ரெண்டு சகாபாக்களை ரசூலுல்லா அனுப்புறாங்க. எத்தனை பேர் அனுப்புறாங்க? ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ரெண்டு சகாபாக்கள் அனுப்புறாங்க. அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல். படிச்சு பாருங்க, எத்தனை பேருங்க? ரெண்டு பேர் அனுப்புறாங்க. இவங்க எங்க போய் பிஹெச்டி பண்ணவங்க? யோசிச்சு பாத்தீங்களா? எந்த கல்லூரியில படிச்சவங்க? எந்த சட்டத்துறையை படிச்சவங்க? இந்த ரெண்டு பேரை யமனுடைய ரெண்டு பகுதிகளுக்கு ஆளுநராக, ஆளுநராக, காவி நீதிபதியாக, கவர்னராக, நீதிபதியாக, ஒழுக்கம் கற்பிக்கக்கூடிய முஅல்லிமாக, மக்களுக்கு வணக்க வழிபாடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய இமாமாக, நாலு பெரும் பொறுப்புகளை கொடுத்து ஒரு தூதர் அனுப்புகிறார்கள். இந்த ரெண்டு பேரும் வாலிபர். யாருங்க? மாத அனுப்பும் பொழுது மாத ரவி எல்லா வாழ்பவர்களுக்கு 20-22 வயசுக்குள்ளாரதாங்க இருக்கும். 20-22 வயசு ஒரு வாலிபர் ஒரு நாட்டை ஆளுகின்ற கவர்னராக அனுப்பப்படுகிறார், ஒரு நாட்டினுடைய நீதிபதியாக அனுப்பப்படுகிறார், அந்த நாட்டு மக்களுக்கு ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முரப்பியாக அனுப்பப்படுகிறார். அவரை உருவாக்கியது எது? எதுங்க உருவாக்கிச்சு? எது உருவாக்கியது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், அல்லாஹ்வுடைய வஹி உருவாக்கியது. 10 ஆண்டுகளிலே உலகை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு விட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளியில தொழ வைக்கக்கூடிய இமாம்களை மட்டுமா உருவாக்கினார்? ஈராக், ஈராக் எவ்வளவு பெரிய நாடுகள், ஈராக் ஈராக் எவ்வளவு பெரிய நாடுகள். இந்த ரெண்டு நாடுகளை உருவாக்குவதற்கு ரசூலுல்லா காலத்தில் அது வெற்றி பெறல. கலீஃபா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் வெற்றி பெறுகிறது. இந்த ரெண்டு நாடுகளில் உள்ள மக்களை சீர்திருத்தம் செய்வதற்கு கலீஃபா உமர் தேர்ந்தெடுக்கிறாங்க. யார? அப்துல்லா இப்னு மஸ்ஊதையும் அபூ ஹுரைராவையும் ரழியல்லாஹு அன்ஹு. யாருங்க? யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. எந்த காலேஜில் படிச்சாங்க? எங்க போய் டிகிரி வாங்கினாங்க? ஆடு வைத்துக் கொண்டிருந்தவர்கள், இடையர்கள், உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் கல்வியையும் நீதத்தையும் நேர்மையையும் ஆட்சி செய்கின்ற சட்டம் சட்ட நுணுக்கங்களையும் போதிக்கக்கூடியவர்களாக ஒரு நாட்டுக்கே அனுப்பப்படுறாங்க. போயிட்டு வெற்றி காணுகிறார்களா தோற்கிறார்களா யோசித்து பாருங்கள். இதைத்தான் இங்கே புரிய வேண்டும். உலகத்தில் யார் வேணாலும் கோல் ஓங்கிவிட்டால் ஆட்சி செய்து விடலாம், ஆனால் ஆட்சியில வெற்றி காண முடியுமா? கோல் ஓங்கிவிட்டால் ஆட்சி செய்யலாம். இந்த வெள்ளையர்கள் இந்தியாவிலே ஆட்சி செய்தார்களே, நிம்மதியை ஆட்சி செய்ய முடிந்ததா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்முடைய புலாயர்கள் 950 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார்களே, எங்கேயாவது ஒரு வகுப்பு கலவரமோ, ஒரு இனக்கலவரமோ, ஒரு அநியாயமோ, ஒரு அக்கிரமமோ, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு சமுதாயத்தின் மீது அநீதம் செலுத்தியது, அல்லது சமூகத்தில் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தின் மீது அக்கிரமங்களை செய்தது, மக்கள் நிம்மதி இல்லாமல் பசி பட்டினி இல்லாமல் வாழ்ந்தார்கள் என்று ஒரு வரலாற்று சம்பவத்தை எடுத்துக்காட்ட முடியுமா? சேலஞ்ச் விடலாம். இந்திய மக்கள் இந்தியாவிலே நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்றால் இந்தியாவிலே முஸ்லிம்கள் ஆட்சி செய்த போதுதான். இந்திய மக்கள் இதை நான் ஒண்ணு சொல்லலங்க, புதுசா அவங்களே எழுதி வச்சிருக்கலாம். வேணா அந்த புத்தகத்தை கொஞ்ச காலத்துக்கு உங்க கண்ணில் காட்டாம மறைச்சு வச்சிருக்கலாம். ஆனால் எங்கிருந்தாலும் உண்மை வெளிப்பட்டுத்தான் தீரும். உண்மையை மறைக்க முடியாது. அவங்க எழுதி வச்சிருக்கலாம். இந்தியா இதே விஷயத்த மன்னர் அப்துல்லா ரொம்ப விரிவா பேசியிருக்கிறார். இந்தியாவில் இஸ்லாமியர்களின் ஆட்சி என்று 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார். படிச்சு பாருங்க, யூடியூப்ல இருக்கு. இந்தியாவில் மோலாயர்களின் ஆட்சி என்ற தலைப்புல 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறார் மர்ஹூம் அப்துல்லா. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏதோ முஸ்லீம்களை போற்றுவது காட்டுகிற, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு
ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பேசின பேச்சு. உலகத்தில் இந்தியாவை ஆண்ட இந்திய மன்னர்கள் அவர்கள் தங்களது குடும்பத்துக்காக ஆண்டார்கள். இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தங்களது நாட்டின் வளத்திற்காக வேண்டி ஆண்டார்கள். இந்தியாவுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொண்டு அங்கே சென்று தங்களது நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காக, இந்தியாவை இந்திய மக்கள் வாழ்வதற்காக ஆண்டார்கள் என்றால் அவர்கள் முகலாயர்கள் தான். முகலாயர்கள் யாரு? முஸ்லிம். இது எப்ப சொன்னார் அப்துல்லா? அப்துல்லாவை ஆனதுக்கு பிறகு கிடையாது. பெரியார் தாசனா இஸ்லாத்து இஸ்லாம் என்ற மார்க்கமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் பேசிய பேச்சு. சரி, விஷயத்துக்கு ஒரு அன்பானவர்களே, நம்மை மனிதனாக உருவாக்கக்கூடியது இந்த வஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி. அதான் அல்லாஹ் சொன்னா நபியே படியுங்கள். அப்ப படியுங்கள் சொன்னா படிக்கப்படக்கூடிய ஒன்று இருக்கணுமா இல்லையா? எதை படிக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கணுமா இல்லையா? அதுதான் அன்பானவர்களே அல்லாஹுடைய வேதம் கிதாபுல்லா அல் குர்ஆன். இத காலையில மாலையில ஓதுங்க அல்லாஹ் சொன்னாலே எப்படி ஓதுறது? அர்த்தம் தெரியாமலையா? கருத்து புரியாமலையா? இதை சிந்திக்காமலா? இதை பின்பற்றாமலா? அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்கறது மௌத்தா போனவங்களுக்கு குர்ஆன் ஓதுனான்னு கேக்குறானா? வீடு துறக்கிறதுக்கு நீங்க குர்ஆன் ஓதுனீங்கன்னு கேக்குறானா? கடை துறக்கிறதுக்கு நீங்க குர்ஆன் ஓதுனீங்கன்னு அல்லாஹ் கேக்குறானா? உங்களுடைய வைபவங்களுக்கு நீங்கள் குர்ஆன் ஓதுனீர்களா என்று கேட்கிறானா? என்ன கேட்கிறான்? குர்ஆனை சிந்திக்காத நெஞ்சங்களிலே ஊற்றுகளா போலப்பட்டு விட்டன அல்லாஹ் கேட்கிறான். இவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இந்த குர்ஆன் பரக்கத்துடைய வேதம். இது என்ன பரக்கத்து? ஓதி ஓதி மேல தழுவிக்கிட்டா மட்டும் பரக்கத்தா? வீட்டுக்கு ஓதுனா பரக்கத்து வந்துருமா? கடைக்கு ஓதுனா பரக்கத்து வந்துருமா? அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை சிந்திக்காமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்கும். நாம் இறக்கிய பரக்கத்தான வேதம். எதற்கு? சடங்குகளுக்கு ஓதுவதற்கா? சம்பிரதாயங்களுக்கு ஓதுவதற்கா? இல்லை, இதனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காக. நல்லறிவு பெறக்கூடியவர்கள், நல்லுணர்வு பெறக்கூடியவர்கள், சிந்திப்பவர்கள், புத்தி பெறுபவர்கள், அறிவுடையவர்கள் இதன் மூலமாக புத்தி பெறுவதற்காக. இவ்வளவு அழுத்தமான இன்று நாம் படிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கெல்லாம் இன்று நமது கையிலே குர்ஆன் நமது கையிலிருந்து பிடுங்கப்பட்டு வேறொன்று புகுத்தப்பட்டு விட்டது இல்லையா? சொல்லுங்க. வீட்டிலே பிள்ளைகளோடு குர்ஆன் ஓதி அந்த குர்ஆனை பற்றி சிந்திக்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை ஓதுவோம். மனைவியோட பிள்ளைகளோட உட்கார்ந்து அந்த ஆயத்தை ஓதி அந்த ஆயத்துக்கு அல்ஹம்துலில்லா தப்சீர்கள் வந்திருக்குது. அப்படியே தெரியலையா? பள்ளியுடைய இமாம்கள் எதற்காக? அவங்கள்ட்ட படிங்க, உங்க வீட்டில் பரிமாறுங்க. வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஆசிரியர்களை நோக்கி, ஆளுங்களை நோக்கி, கற்றவர்களை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும், மண்டியிட வேண்டும். ஜிப்ரீல் வர்றாங்களா இல்லையா? யார்கிட்ட வர்றாங்க? ரசூலுல்லாஹிட்ட வர்றாங்க. அப்படிப்பட்ட வானவர் அவர் வர்றார். வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல முட்டியோட முட்டி வச்சு அத்தகையாத்துல அமைதியா அடக்கமா மரியாதையா உட்கார்றார். உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு கேள்வியா கேட்கிறார்.
யார் ரசூலல்லா மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன? ரசூலல்லா பதில் சொல்றார், யார் ரசூலல்லா மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன? அப்படியா? யார் ரசூலல்லா மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அப்படியா? யார் ரசூலல்லா மத்தஸ்ஸா, கியாமத்து எப்போ வரும்? சொல்றாங்க கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அறிந்தவர் என்ன? அப்படியா? யார் ரசூலல்லா அதனுடைய அடையாளங்களை பற்றி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு செல்கிறார்கள். யாருக்கும் புரியல வந்தவர் யாருன்னு. ஏன்னா மனித உருவத்தில் வந்திருக்கிறார், மனிதரா வந்திருக்கிறார். போன உடனே ரசூல் சுல்லா உமரை பார்த்து கேட்டாங்க, உமரே வந்தவர் யார் தெரியுமா? யார் ரசூலல்லா எங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னார்கள், தீனக்கும் இவர் தான் ஜிப்ரீல், உங்களிடம் வந்தா உங்களுக்கு உங்கள் தீனை கற்றுக் கொடுப்பதற்காக, அதாவது தீனை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக. யார்கிட்ட போய் கத்துக்கணுங்க தீனை? முதல்ல யார்கிட்ட கத்துக்கணும்? தீனை அறிந்தவர்களிடத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல முதல் ஆலிம் யாரு? முதல் ஆலிம் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களிடம் இருந்துதான் எல்லா ஆலிம். புரியுதா இல்லையா? ஆனா அன்பானவர்களே, இந்த ஒரு கவலையான செய்தி, இதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். புத்தகங்கள் மட்டும் நமக்கு போதாது, புத்தகங்களை பயிற்றுவிக்கக்கூடிய அறிஞர்களின் தொடர்பும் நமக்கு தேவை. அவர்களுக்கு முன்னால் நாம் வண்டியிட வேண்டும். அதைத்தான் அங்கே கற்றுக் கொடுக்கிறார் ஜிப்ரீ, இல்லையா? வந்து உட்கார்ந்து கேட்டு பெறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார், கல்வி உடையவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு தெரியவில்லை என்றார். இது ஏதோ இந்த ஃபேனை எப்படி ஃபிட் பண்றது, இந்த பல்பு எப்படி ஃபிட் பண்றது, இந்த வீடு எப்படி கட்டுறது என்று சிந்தித்து சிந்தித்து செய்யக்கூடிய விஷயம் அல்ல சரியே சென்றது. இது கற்று கற்று எப்படி கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு செய்யக்கூடிய விஷயம் இது. எங்க போய் கற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து, அந்த வேதத்தை கற்றவர்களிடமிருந்து. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய இந்த வஹி, இந்த வஹியுடைய இல்ம், அல்லாஹு தஆலா குர்ஆனை மட்டும் நமக்கு கொடுத்தானா? இல்லையே. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. الله تعالى சொல்ல هنا المؤمن قال உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய உபகாரம் செய்திருக்கிறேன், உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய உபகாரம் செய்திருக்கிறேன். பாருங்க நம்ம எப்படி இருக்கிறோம், அல்லாஹ் எப்படி சொல்றான்னு சொல்லி எப்படி சொல்றான், உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய உபகாரம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தோம், அதிகாரத்தை கொடுத்தோம், காசு கொடுத்தோம், பணம் கொடுத்தோம். நான் சொல்றான், சொல்லுங்க என்ன சொல்கிறார், உங்களுக்கு உங்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பினோம், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு கிடைத்ததை விட ஒரு பெரிய செல்வம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கு என்று நினைச்சா அவன் காப்பிரா போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பு ஒவ்வொரு மூமினும். எனக்கு அல்லாஹ்வுடைய நிழமத்துகளிலேயே எனது உடல் ஆரோக்கியம், எனக்கு கொடுத்த கண் பார்வை, என்னுடைய செவி, என்னுடைய உடல், இந்த வஸ்து, இந்த துன்யா, இதை எல்லாத்தையும் விட எனக்கு அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி கொடுத்தது அல்லாஹ் எனக்கு செஞ்ச பெரிய நிழமத் என்று கருதல நாம காசு சந்தேகமே கிடையாது. அந்நபியில் மூமினின நீ உனது உயிரை விட உனக்கு தேசத்திற்குரியவராக என்னுடைய நபியை தான் நீ வைத்திருக்கணும். அல்லாஹ் சொல்றான், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். நான் உங்களுக்கு உங்களது பெற்றோரை விட, உங்களது பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட விருப்பத்திற்குரியவனாக ஆகவில்லை என்றால் நீங்கள் மூமின்களே கிடையாது. ரசூலுல்லா பேரை சொல்லி சந்தோஷப்பட்டா மட்டும் போதுவாங்க? ரசூலுல்லா எதுக்கு வந்தார்னே தெரியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்னே தெரியாது வாழ்க்கையில். அன்பானவர்களே, சில நபிமொழிகளும் அந்த நபிமொழிகளின் கருத்துகளும் இல்லாத உள்ளங்களை விட ஒரு கேடு கட்ட உள்ளங்க உலகத்தில் இருக்கா? ஒரு சீரழிந்த பாழா போன மோசமா போன இருளடைந்த உள்ளம் இந்த உலகத்தில் இருக்கு என்று சொன்னார். குர்ஆனை அறியாத உள்ளம், குர்ஆனின் வசனங்களை மரணம் செய்யாத புரியாத உள்ளங்கள், சில நபிமொழிகளை கூட கற்காத படிக்காத மரணம் செய்யாத உள்ளங்கள். இதை நான் சொல்லல, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதை சொன்னார்கள்?
குரானை மரணம் செய்யாத உள்ளத்தை பாழடைந்த வீட்டுக்கு உதாரணமாக சொன்னார்கள். ஒரு வீட்டுல குடி இல்லை கட்டியாச்சு, பெரிய மகளா கட்டியாச்சு, வீட்டுல யாருக்கும் வச்சுக்கல. என்ன ஆச்சு அந்த வீடு? என்ன வீடு அது? என்ன வீடு? பாழடைந்த வீடு என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த உள்ளத்திலே இந்த கல்வியிலே இறங்குவதற்கு, இந்த கல்வியிலே பதிவதற்கு தகுதியான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஒன்றை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய வேதம் ரசூலுடைய சுன்னத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி, இந்த கல்வியிலே முதல் இடம் பிடிக்கக்கூடியது, முதல் தகுதி இந்த கல்வில. யாருக்கு படைத்தா இந்த கல்வி? இந்த கல்வி இல்லைன்னா நம்ம இயங்க முடியுமா சொல்லுங்க? இந்த கல்வி இல்லை என்றால் நம்மால இயங்க முடியுமா? ஆனா இந்த கல்வில படைச்ச ரப்புடைய கலாம் இல்லை. இந்த அக்கல், இந்த அறிவு, இந்த கல்வி படைத்த ரப்புடைய கலாமை பத்தி சிந்திக்க மாட்டேங்குது. அந்த ரப்புடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை படிக்க மாட்டேங்குது. எல்லாம் படிக்கும். அதான் நான் சொல்லி கொஞ்சம் இந்த பக்கம் வெளியே வந்தேன். இன்னைக்கு நம்ம கையில இருந்து குர்ஆன் எடுக்கப்பட்டுச்சு, ஹதீஸ் எடுக்கப்பட்டுச்சு. வீட்டுல என்ன இருக்கு டேபிள் மேல சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஆச்சார், வீட்டுல டேபிள் மேல என்ன இருக்கு சொல்லுங்க ஆச்சார். வீட்டுல டேபிள் மேல என்ன இருக்கு? நியூஸ் பேப்பர் இருக்கு. ஒன்னு இருக்கா ரெண்டு இருக்கா? அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி. அதோட முடிச்சிங்களா? அப்புறம் வீக்லி மேகசின் இருக்கா இல்லையா? அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தா ஃபேஷன் மேகசின் இருக்கா இல்லையா? எந்த பத்திரிகைகளை விருப்பத்தோடு வீட்டுக்குள் கொண்டு வந்தால் எந்த பத்திரிகைகளை விருப்பத்தோடு ஆபாசமான உடை உள்ள, ஆபாசங்களை போதிக்கக்கூடிய, ஆபாசமான கலாச்சாரங்களை போதிக்கக்கூடிய ஃபேஷன் ட்ரெஸ், ஃபேஷன் திங்ஸ் இல்லையா? பணக்காரங்க சொன்னா அதெல்லாம் வீட்டுல இருக்கு. யாரையும் பணக்காரங்க கோபமா சொல்ற அல்லது அதாவது திட்டம் நினைச்சுக்காதீங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படிலாம் நான் வியாதி சொல்ல மாட்டேன். பார்த்த வேதனையை சொல்லுகிறேன். ஓடி போயிட்டா பிள்ளைக்கு இஸ்லாத்தின் மேல முகபத்து வரமாட்டேங்குது. பிள்ளைக்கு பர்தா மேல முகபத்து வரனா எப்படிங்க வரும்? பாக்குற டிவியில பர்தா போட்ட பொம்பளைவா பாக்குது? என்ன ஆச்சியா? பாக்குற டிவியில சீரியல்ல சினிமால நிக்காபு போட்ட பொம்பளைங்களையா பாக்குது? என்ன ஆச்சியா? என்ன போறனா ஓடி போறதா பாக்குது? அதான் ஓடி போச்சு. அரைமுறை ஆடையோடு உள்ள ஆட்டங்களை பார்க்கிறது. அதான் ஹிஜாப் வேணாம்னு சொல்லுது. இன்னைக்கு ஹிஜாப் வேணாம்னு சொல்லுது. எப்படிங்க கலாச்சாரம் எங்க இருந்து சீரழிந்தது? சீரழித்தவர்கள் குழி தோண்டி புதைத்தவர்கள் எல்லாம் காட்டினாங்க நமக்கு. நம்முடைய கண் அது பார்ப்பது வேறொன்றாக ஆகிவிட்டது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் கிராமத்துல வாழ்ந்தப்ப நம்ம வீடுகள்ல மகரிபு தொழுதுட்டு போனா குர்ஆன் சப்தம் கேட்கும். குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே குர்ஆன் ஓதிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிடுவாங்க. இஷா தொழுது பள்ளியில பாம்பு சொல்றோம்னா எல்லாரும் இஷா தொழுவாங்க. இஷா தொழுது முடிச்சோன்னு எல்லாரும் தூங்கிடுவாங்க. இன்னைக்கு ஒரு முஸ்லிம் தெருக்குள்ள போய் பாருங்க. ஏன் முஸ்லிம் தெருன்னு சொல்றீங்க? பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு முஸ்லிமுடைய வீடு கடைக்கு பள்ளிவாசலை தொழுக முடியல. அவன் போட்டு அடிக்கிற பாட்டு சப்த அணியா அக்கிரம் காபீர் கூட பயந்து நிப்பாட்டுவான் போல இருக்கு. இவன் சொன்னா எங்களுக்கு தெரியும் போகிறான். இங்க பள்ளிவாசல ஜமாத்து நடந்துகிட்டு இருக்கு. பள்ளிவாசலுக்கு பக்கத்துல வீட்டுல சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு, சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் எல்லாம் காபீர் அனுப்ப மாட்டான்? அட்ரா இந்த முஸ்லிம் பாய்களை தான் சொல்லிட்டு ஏன் அனுப்ப மாட்டான்? ஏன் அனுப்ப மாட்டான்? எப்ப அல்லாஹ் பனி இஸ்ரவேல் அழிச்சான் தெரியுமா? எங்கி இருக்கிற பொம்பளைங்களையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு அடிமையா கூட்டிட்டு போயிட்டான். படிச்சு பாருங்க சூரத்துல பனி இஸ்ராயலுடைய சூரா இஸ்ராவுடைய ஆரம்ப வசனங்கள். நீங்கள் வீடுகளிலே குர்ஆனை சிந்திக்கவில்லை என்றால் ஏன் அல்லாஹ் ஆரம்பக்காரன் அனுப்ப மாட்டான்? ஏன் அல்லாஹ் ஒரு பஜரங்கத்தை அனுப்ப மாட்டான்?
பார்ப்பது எதை, படிப்பது எதை, சிந்திப்பது எதை, எதுல மனசு வைக்கிறது, எல்லாம் பாதுகாக்கும். இது என்னமோ என்னை பொறுத்தவரை நான் படித்த அறிஞர்களிடத்திலிருந்து, நான் படித்த கல்வியிலிருந்து எனக்கு தெரிய வருது இதுதான். இதுக்கு மேல தெரிஞ்சா நீங்க சொல்லிக் கொடுங்க, நான் மாத்திக்கிறேன். உண்மையானவர்களே, இந்த உம்மத் குர்ஆனை தூக்கியது, உயர்த்தியது, அல்லாஹ் உயர்த்தினானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றார், அல்லாஹ் சொல்கிறார், மூமின்கள் கல்வி கொடுக்கப்பட்டவர்களே, அல்லாஹ் உங்களை உயர்த்துவார். என்ன இருக்கு, எதை படிக்கிறோம், எதை பார்க்கிறோம், ஒரு டீ கடையில நின்று நேற்று நடந்த அரசியலை பேசுறது மணிகணக்கம் இல்லையா? ஒரு டீய கையில வச்சுக்கிட்டு அந்த டீ கடைக்காரன் இவன் போமாட்டானுங்களா இந்த இடத்த விட்டு அப்படின்னு அவன் மனசுல வெந்து நல்லாட்டையே கை சீக்கிறோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல கால் வலி தெரியல, நேரம் போறது தெரியல. ஆனா அல்லாஹ்வுடைய கலாமை பற்றி கவலையா இல்லையா அன்பானவர்கள்? நான் இதை ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டே வருகிறேன். இந்த உணர்வை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. நம்ம செஞ்ச தப்பு என்ன, ஏதோ இந்த தீன் என்பது சில இவாதத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு மட்டும், அதை யாரோ சில பேர் மரசால படிச்சா போதும் இல்லை அன்பானவர்களே. அல்லாஹ் என்ன சொல்கிறார், முழு உம்மத்தும் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், முழு உம்மத்தும் இந்த குர்ஆனை ஓத வேண்டும், காலையிலிருந்து மாலை வரும். எனவே அல்லாஹு தஆலா في بيوت اذن الله ان ترفع ويذكر فيها اسمه فيه رجال في بيوت اذن الله ان ترفع ويذكر فيها اسمه அல்லாஹு தஆலாவுடைய மஸ்ஜிதுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அங்கே சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள், அவர்கள் ஜகாத் கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவார்கள் காலையிலும் மாலையிலும். இந்த மஸ்ஜிதுகள் பாருங்கள், நம்முடைய வீடுகள் பாருங்கள். அன்பானவர்களே, இந்த தீனுடைய இல்ம் என்பது நம்மை இந்த உலகத்திலே உயர்த்தக்கூடிய இல்ம் என்ற முடிவுக்கு வாருங்கள். இந்த தீனுடைய இல்மை கொண்டுதான், வழியுடைய இல்மை கொண்டுதான் நான் இறந்த கண்ணியத்தை மீண்டும் பெற முடியும். இதோட நீங்க டாக்டர் ஆனா அல்லாஹ் உங்களுக்கு ஈருலக கண்ணியத்தை கொடுப்பான். இதோட நீங்க எம்பிஏ, இதோட சேர்த்து எம்பிஏ, எப்படி இதோட சேர்த்து ஏதாவது இதை விட்டு பிரிக்க முடியாது. எப்படி ஒரு உடலை உயிரிலிருந்து பிரித்தால் அந்த உடல் என்னாகும்? ஒரு உடலை சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு உடலை உயிரிலிருந்து பிரித்தால் அந்த உடலுக்கு பேர் என்ன? சடல் இல்லையா? அல்லாஹ் அப்படித்தான் குர்ஆனை சொல்லுகின்றான். குர்ஆன் இது நம்மிடத்திலிருந்து உங்களுக்கு உயிராக கொடுக்கப்பட்ட வேதம். இது ஒளி அஞ்சல்னா இலைக்கும் நூறம் முடியா, வாழ்க்கையின் ஒளி. இது இல்லைன்னா நீ என்ஜினியர் ஆனாலும் சரி, எம்பிஏ ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இருளில் இருக்கிறார். நீ இருளில் இருக்கிறார், வெளிச்சத்தில் இல்லவே இல்லை. அல்லாஹ் நபி எதற்கு அனுப்பப்பட்டார்கள்? மக்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக. எதை கொண்டு? இந்த குர்ஆனை கொண்டு. அன்பானவர்களே, இந்த நபியுடைய இல்மை கற்றால் அல்லாஹு தஆலா எக்கச்சக்கமான சிறப்பு வச்சிருக்காங்க. சாதாரணமான சிறப்பு கிடையாது, சாதாரணமான சிறப்பு கிடையாது. ஒரு சில சிறப்புகளை சொல்லி நிறைவு செய்யறேன் இன்ஷா அல்லாஹ். என்ன சிறப்பு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாரிசுகளாக நீங்கள் ஆகலாம். அம்மா கேக்குறீங்களா சகோதரிகளா, உங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும்? புரியுத நான் சொன்னது? என்ன சொன்ன? யாருடைய வாரிசுங்க? அல்லாஹ். இதை விட என்னங்க இந்த உலகத்துல பாக்கியம் இருக்கு? வஹியுடைய இல்ம படிச்சா, வஹியுடைய இல்ம படிச்சால் என்ன பாக்கியம் கிடைக்கும்? என்ன பாக்கியம் கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாரிசாக நாம் ஆகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் உலமா வரதத்துல் அம்பியா, வஹியுடைய இல்மை கற்றவர்கள் நபிமார்களின் வாரிசுகள். நபிமார்கள் என்ன செய்தார்கள்? லம் யுவர்ரிது திர்ஹமவும் வலா தீனாரா, திர்ஹமையோ தீனாரையோ விட்டு செல்லவில்லை. இன்னமா வர்ரத்துல் இல்ம், இல்மை வஹியுடைய இல்மை மக்களுக்கு விட்டு சென்றார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மஜ்லிஸ்ல யாராவது நான் நபியுடைய வாரிசா இருக்கிறது விருப்பம் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்கீங்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரபீம். அன்பானவர்களே, நபியுடைய வாரிசு எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பால் வம்சத்தால் கவனிங்க, வம்சத்தால் நபியினுடைய வாரிசாக இருந்தாலும் அவரிடத்துல இந்த கல்வி இல்லைன்னா அவர் சொர்க்கம் போக முடியாது இல்லையா? இல்லையா? நூஹ் நபியுடைய மகனார் எங்க போவார்? நூஹ் நபியினுடைய மகனார் எங்க போவார்? அவர் நல்லவர் அல்ல, கெட்டவர். உங்களை ஏத்துக்கல, உங்க இல்மை எடுத்துக்கிற, அதனால அவர் நீங்க சேர்த்துக்காதீங்க. நரகவாசி அல்லாஹுத்தான் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய வம்சம் தான் யாரு? அபு ஜஹல், அபு லஹப் தான். எங்க போவாங்க? பிலால் நபியுடைய வம்சம் இல்லைங்க, நபியுடைய வம்சத்தார் இல்லைங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலே நான் சொர்க்கத்தில் சென்றேன், உனது செருப்பின் சப்தத்தை கேட்டேன். நடந்து வருகின்ற யாருங்க? பிலால். பிலால் உன்னுடைய செருப்பின் சப்தத்தை கேட்டேன். எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க பிலால் மேல. நீங்க யார் மேல பாசம் வச்சிருக்கிறீங்களோ அவர் நடக்கிற சப்தத்தை நீ வச்சு நீங்க யார் வரான்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒருத்தர் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா அவர் வரும்பொழுது என் ஃப்ரெண்டு வர்றாரு, எப்படி கண்டுபிடிச்ச? அது நடந்து வர்றதே தெரியுது, சொல்ல மாட்டீங்களா? பிலால். ஏ அபூபக்கர், ஹலீஃபா உமர், இவ்வளவு பெரும் பெரும் ஹலீஃபாக்கள் சஹாபாக்கள் எல்லாம் பிலாலை பிலாலும் செய்யுதுனா, பிலால் எங்களுடைய தலைவர் என்று சொன்னார்கள். குறைசி கோத்திரத்தை எல்லாம் பின்னாடி ஒதுக்கி வச்சுட்டு பிலால சபையில முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. எதை கொண்டு? நபியினுடைய இல்மை பெற்றார் அல்லாஹ் உயர்த்தினார். நிறைய நூற்றுக்கணக்கான சம்பவங்களை சொல்லலாம். அன்பானவர்களே, நபியினுடைய வராசு எதில் இருக்கிறது? அவர்கள் கொடுத்து சென்ற வஹியுடைய இல்மிலே இருக்கிறது. அன்பானவர்களே, அதைத்தான் நான் சொல்கிறேன். நமது உலமாக்கள் சொல்கிறார்கள், நமது சீர்திருத்தவாதிகள் சொல்கிறார்கள், நமது அழைப்பாளர்கள் சொல்கிறார்கள், அந்த வஹியுடைய இல்மை கையில் இருக்கு. அதுதான் நாம் இழந்து விட்ட இன்றைய கண்ணியத்தை நமக்கு மீட்டுக் கொடுக்கும், சீர்கட்டு போன நமது சமுதாயத்தை சீரமைக்கும், நமது குடும்ப உறவுகளை சீரமைக்கும், நாம் இழந்து விட்ட நற்பெயரை நமக்கு மீட்டுக் கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹியுடைய இல்முடைய சிறப்பை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்கள் செய்கிற துஆவை பாருங்கள். نظر الله امرا سمع مقالتي فوعاها فاداها كما سمع. الله تعالى ஒரு மூமின் முஸ்லிமுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவானாக. ரசூலுல்லாஹி துஆ யாருக்கு? யார் என்னுடைய ஹதீஸை கேட்டு மனப்பாடம் செய்து அதை பிறருக்கு எடுத்துச் சொல்கிறாரோ. இன்னும் கொஞ்சம் மேல போங்க, இன்னும் கொஞ்சம் மேல போங்க. அல்லாஹு தஆலா சம்பவத்தை சொல்லிக்கிற ஞாபகம் வந்ததோட அன்சாரி பெண்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யார்கிட்ட வந்தாங்க? யார்கிட்ட வராங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. யார் வந்தது? அன்சாரி பெண்கள் வராங்க. சுப்ஹானல்லாஹ். அன்சாரி பெண்கள் யார் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அந்த பெண்களை பார்த்து புற போராமைப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய வஹியை பின்பற்றக்கூடிய, வஹியை உண்மைப்படுத்தக்கூடிய பெண்களில் அன்சாரி பெண்களை கொண்டு வேறு யாரையும் நான் பார்க்கவில்லை. எவ்வளவு கஷ்டமானாலும் சரி, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் முன்னுரிமை. தந்தை கொல்லப்பட்டால் என்ன, தமையன் கொல்லப்பட்டால் என்ன, கணவன் கொல்லப்பட்டால் என்ன, யார் கொல்லப்பட்டால் என்ன, ரசூலுல்லாஹ் கரெக்டா இருக்காங்களா சரியா இருக்காங்களா போதுங்களுக்கு வேற ஒண்ணு தேவை. அவர்கள் தான் அந்த அன்சாரி பெண்கள் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் எது கேட்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் சூழலா? எங்க புருஷ மாறன் எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் போர்ல கொண்டு போட்டு வந்துட்டீங்க, எங்க தகப்பன் மாணவர்கள் கூட்டிட்டு போய் கை கால் இல்லாம ஆக்கி விட்டு வந்துட்டீங்க, எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுங்க, உஜிப்பணம் கொடுங்க, சோறு கொடுங்க, ஏதாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்தாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். கொடுத்தார்கள், இருந்ததையும் கொடுத்தார்கள், காது கையில போட்டுட்டதெல்லாம் கழித்து கொடுத்தாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வந்தாங்க. எதை கேட்டு வந்தார்கள் தெரியுமா? என்ன கேட்டு வந்தார்கள் தெரியுமா? சகோதரிகளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஆண்களோட எங்களால போட்டி போட முடியல, அவர்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள். ஏன்? உங்களோட உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து எங்களால ஹதீஸ கேட்க முடியல, மார்க்கத்தை கேட்க முடியல. முன்னாடி ஆண்கள் இருந்தாங்க, பின்னாடி நாங்க மாட்டிக்கிறோம், எங்களால எதுவுமே கேட்க முடியல. என்ன செய்யணும்? எங்களுக்கு தனியா ஒரு நாள் ஒதுக்குனாங்க. வந்து என்ன கேக்குறாங்க? என்னங்க கேட்டாங்க? அம்மா சகோதரிகளா என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு சோறு வேணா, வீடு வேணா, பங்களா வேணா, எங்களுக்கு இந்த துன்யால எதுவும் வேணா. அல்லாஹ்வுடைய தூதரே, வாரத்துல ஒரு நாள் எங்களுக்கு கொடுங்க, வாரத்துல ஒரு நாள் எங்களுக்கு கொடுங்க, ஸ்பெஷலா நாங்க மட்டும்தான் அதை வருவோம். அல்லாஹ்வுடைய தீனை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அல்லாஹ்வுடைய தீனை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டை முடிவு பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை அங்க போய் பெண்களை மட்டும் வச்சு அவங்களுக்கு எளிமை கொடுத்தாங்க. புரியுதா இல்லையா? அன்னை உம்மு அமரா சொல்கிறார், ரசூலுல்லாஹ் மின்பரிலே ஓதிய சூரா வசனங்களை, குர்ஆன் வசனங்களை நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். ஏன் சூரா காஃப் அவ்வளவு பெரிய சூராவை ரசூலுல்லாஹ்வின் வாயிலிருந்து நேரடியாக அவர்கள் சும்மா குத்துபாவிலே மின்பரிலே ஓதியதை வைத்து நான் மனப்பாடம் செய்திருக்கிறார். அஸ்மா சொல்றாங்க, மஜ்லிஸ் நடந்தா நான் போய் உட்கார்ந்துப்பேன். ஆண்களுடைய மஜ்லிஸ் முடிச்சோன்னு பெண்கள் உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கு ஏதாவது கேட்கலன்னா முன்னாடி உட்கார்ந்துருக்கிட்ட பாய் பாய் யா புலான், நம்ம இப்ப தமிழ்ல பாய்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அரபில யா புலான் பாய். அது என்ன கடைசியா ரசூலா என்ன சொல்லி முடிச்சாங்க சொல்லுங்க, கேட்டு தெரிந்து கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு பிரிவேன். ரசூலுல்லாஹ் சொன்னதில் எதையும் புரியாம அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க. புரியுதா? சரி, விஷயத்துக்கு வாங்க. இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறேன். உலகத்துல எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கூட அடையிறதுக்கு மனுஷன் முயற்சி பண்ணலாம் இல்லையா? அரசர் ஆவறதுக்கு முயற்சி பண்ணலாம், பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆவறதுக்கு, சீஃப் மினிஸ்டர் ஆவறதுக்கு, எதாவது பண்ணாங்க. ஆனா ஒரு கண்ணி என்ன, அந்த கண்ணியத்தை அல்லாதாங்க கொடுப்பான். அந்த கண்ணியத்தை அல்லாதாங்க கொடுப்பான். அந்த கண்ணியத்தை அல்லாஹ் எப்படி பொதுவாக்கிட்டான்னு சொன்னா, கவனமா கேளுங்க, நீங்க என்னவா வேணாலும் இருந்தீங்க, வியாபாரியா இருந்துக்குங்க, படிச்ச பட்டதாரியா இருந்துக்குங்க, நீங்க வந்து அடிமையா இருந்துக்குங்க, மன்னரா இருந்துக்குங்க, அரசரா இருந்துக்குங்க, ஆனா அல்லாஹ்வுடைய வஹியுடைய இல்மை நீங்கள் கற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய வஹியுடைய இல்மை நீங்கள் கற்றுக்கொண்டால், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற கண்ணி என்ன தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிற கண்ணி என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற கண்ணியும் ஷஹீதல்லாஹ் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹு வல் மலாஇகது வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். இரண்டாவது மலக்குகள் சாட்சி சொல்கிறார்கள். மூன்றாவது வஹியுடைய இல்மை கற்றவர்கள், அவங்க நபிமார்களா இருங்க, நபிமார்களுடைய உம்மத்திகளா இருங்க, யாரா வேணாலும் இருக்குடையவர்கள். உங்களை அல்லாஹ் யாரோட கொண்டு போய் சேர்க்கிறான்? யாரோட கொண்டு போய் சேர்க்கிறான்? மலக்குகளோட கொண்டு போய் சேர்த்துறான். எந்த விஷயத்துல கொண்டு போய்? சரியான டாப் லெவல். அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களே அல்லாஹ் உங்களை கொண்டு வர்றாங்க உலகத்துல. என்னங்க இது? ஒரு மன்னனுடைய பதவியை விட, ஒரு பெரிய பேரரசனுடைய பதவியை விட, ஒரு சக்கரவர்த்தியின் பதவியை விட உயர்ந்தது. ஏன்? இந்த சக்கரவர்த்தி அப்புறம் பேரரசர் மன்னனுடைய பதவியெல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும், கபரோட கபரா போயிடும், நாளைக்கு மஹ்ஷர்ல எந்திரிக்கும் போது நீங்கள் ஒரு தன்மையை கொண்டு அல்லாவிடத்தில் தனிப்படுத்தப்பட்டு உயர்ந்த கண்ணியம் கொடுக்கப்படுவீர்கள் என்றால் அது அல்லாவுடைய ஐம் என்ற இந்த கண்ணியம் தான். அல்லாவுடைய சிபத்துடைய இந்த சிபத்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அல்லா உங்களை தனியா கண்ணியப்படுத்தும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. பார்த்தீங்களா இப்பேற்பட்ட விஷயம், பார்த்தீங்களா? சொல்லுங்க பாக்க, நீங்க எப்படி வேணாலும் மக்கள் உங்களை எப்படி பார்க்கட்டும். இன்னொரு விஷயம், எப்படி பார்க்கட்டும் என்ற இந்த வகையுடைய எளிமை நீங்கள் கற்றுக்கொண்டால் மக்கள் உங்களை தலைவர்களாக ஆக்குவார்கள், மக்கள் உங்களை தலைவர்களாக ஏற்றுக்கொள்வார்கள். இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிற, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுத்தான். அதை தன்னுடைய நபி கடைசி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல சாப்பாடு நிறைய இருந்துச்சாங்க. கேக்குற கேள்விக்கு தக்க டக்குன்னு பதில் சொல்லுங்க, முடிச்சிடும். நம்ம வீட்டுல இருந்த மாதிரி மூட்டை மூட்டையா அரிசி, ஃப்ரிட்ஜ், ஏதாவது நிறைய சாப்பாடு உணவு வகைகள் இருந்துச்சா? இந்த மாதிரி ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதாவது சொல்லுங்க பாய். இருந்துச்சா? நம்ம வீட்டுல இருந்த மாதிரி ட்ரெஸ் அடிக்க 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 பீரோ பீரோவா இருந்துச்சா ரசூல்லா வீட்டுல? சொல்லுங்க பாய். ரசூல்லா வீட்டுல பீரோ இருந்துச்சா பாய்? ரசூல்லா வீட்டுல வாஷிங் மிஷின் இருந்துச்சா பாய்? ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா? ரசூல்லா வீட்டுல அறைகள் இருந்துச்சா? முதல்ல ரசூல்லா பங்களால வசிச்சாங்களா, கூரை வீட்டுல வசிச்சாங்களா பாய்? செய்யுதுல ஆலமி, உலக மக்களுக்கெல்லாம் முன்னோர் பின்னோருக்கெல்லாம் தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினைக்கு மூணு வேளை நல்லா சாப்பிட்டு வாழ்ந்தாங்களா? எப்படி வாழ்ந்தாங்க பாய்? ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வயிறாரம் சாப்பிட்டதில்லை நமது தூதர். இரண்டு நாட்கள் தொடர்ந்து வயிறாரம் சாப்பிட்டதில்லை நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய மனைவிமார்கள் அப்படித்தான். சில நேரத்தில் என்று போர்வை மேடையையும் கீழையும் போத்துறதுக்கு இருந்துட்டு அது பெரிய விஷயம். இல்லை என்றால் ஒரு பெரிய போர்வை மட்டும்தான், அதே கழுத்து வரைக்கும் சேர்த்து உயர்த்தி கட்டியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனப்ப அன்னை ஆயிஷா நம்முடைய அம்மா ரெண்டு போர்வையை எடுத்து வெளியே கொடுக்குறாங்க. இதுதாங்க ரசூல்லா இடத்துல இருந்தது கடைசியா மௌத்தா போனது. இப்படியெல்லாம் வறுமையிலும் சிரமத்திலும் இருந்த ஒரு தூதருக்கு அல்லாஹு தஆலா, நபியே என்னிடத்திலே ஒன்றை கேளுங்கள் அல்லாஹ் கத்து கொடுத்தான். அதுவும் சும்மா இல்ல, நிறைய நிறைய கேளுங்கள். எப்படி நபியே என்னிடத்திலே கேளுங்கள், அதை அதுவும் எப்படி கேளுங்க? கேட்டுக்கிட்டே இருங்க, பத்தாவது சொல்லுங்க, நிறைய பேரும் சொல்லுங்கண்ணா. ولا تعجل بالقران من قبل ان يقضى اليك وحيه وقل رب زدني علما سوره طه உடைய 114வது வசனம் போய் படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த துஆவை கேட்டா மட்டும் பத்தாது, அந்த துஆவின் படி செயல்பட ஆரம்பிச்சிருங்க இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே என்னத்தில் நீங்கள் பிரார்த்தித்து கேளுங்கள், ரப்பி என் இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்திக் கொடு. நம்ம என்ன கேட்டு, யாருலாம் சோத்த கொடு என்று சொல்லு, நாளைக்கு நஜிசா போற சோத்த கேட்டு உட்காந்துருக்கோம். யாருலாம் பங்களாவ கொடு, நீ மோத்தா போனோம் புள்ள வந்து இடிச்சுட்டு நல்லா இல்லைன்னு வேற வீட்டை கட்டுவான். சொல்லுங்க பாக்கலாம், உங்க பாட்டு கட்டின வீட்டை இடிக்காம இருக்கிறவங்க எத்தனை பேருங்க? நீங்க இடிக்காட்டி உங்க பேரை கண்டிப்பா அடிக்கத்தான் போறான் இல்லையா? சார் சொல்லுங்க பாக்கலாம், உங்க வீட்டுல உங்க பாட்டம் பூட்டம் முப்பாட்டம் கட்டின வீட்டுல எத்தனை பேருங்க குடி இருக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம், இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி அவ்வளவுதான், வெளியே வந்துச்சுன்னா வாந்தி இல்லைன்னா நதிச்சு, அதான் அல்லாஹ் கேட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? எந்த இருந்துட்டு அல்லாஹ் பொருட்படுத்தானோ எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுக்கறது என் மேல கடமை நான். சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. அந்த சாப்பாடு தான் நொய்யோ நொய்யோ நடிச்சுட்டு இல்லையா? இந்த அழி நமக்கு துன்யாவின் கண்ணியமோ ஆகிரத்தின் கண்ணியமோ சொர்க்கத்தின் தரஜாவோ, எந்த அழி நமது சமுதாயத்தின் உயர்த்துமோ, நம்மை உலக மக்களுக்கெல்லாம் தலைவராக ஆட்சியாளர்களாக அதிகாரிகளாக அதற்கு மேலும் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக ஆக்குமோ, அந்த இல்மை தூக்கி ஏறிட்டியாச்சு. இப்ப சொல்லுங்க அடுத்த கேள்விக்கு பதில், குர்ஆன் எங்க இருக்கு? குர்ஆன் எங்க இருக்கு? நல்ல கவர்ல போட்டு சுத்தி வீட்டுக்கு வால் மாதிரி வச்சு நல்ல சுருட்டி அங்க இருக்கு அல்மாரி. ஹதீஸ் புக் எங்க இருக்கு? அது எங்க வீட்டுல பல பேர்த்த இல்லவே இல்ல ஆச்சார. எங்க வீட்டுல பல பேர்த்த இல்லவே இல்ல ஆச்சார. அப்படின்னா என்ன ஆச்சார? அதெல்லாம் எங்க இருக்குது? அதெல்லாம் பிள்ளைங்க பார்க்கணும், படிக்கணும், வளரணும். ஒரு நாள் ஒரு நாள் இதை பத்திரிக்கை போதுங்க வீட்டுக்கு எடுத்து குட்டிச்சு வராதுங்க. ஒரு நாளுடைய நாளிதழ் பத்திரிகை இருக்குல்ல, அந்த பத்திரிகையினுடைய ஒரு பக்கம் போதும் நம்ம பிள்ளைங்களை எல்லாம் சாப்பிடாது. அதை பார்த்து படிச்சு ரசிச்சா போதும், சாப்பிடாது வேற ஒண்ணு தேவை இல்லையா? போனா சொல்லுங்க. விவரம் தெரிஞ்சவங்க பாக்குறது, விவரம் தெரியாதவங்க பாக்குறது இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் ஹராமுப்பா, இதெல்லாம் பார்க்க கூடாது, இதெல்லாம் நமது கலாச்சாரம் இல்ல, இதெல்லாம் கிழிச்சிடணும் அப்படின்னு போட்டா தூக்கிட்டு வர்றோம். சரி வாங்கி வைக்கிறீங்க, பிள்ளைங்களும் பாக்குறாங்க, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை பாக்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய முஸ்லீம் ஊர்கள்ல இந்த நடிகர்களுக்கு ரசிகர்கள் மன்றங்கள்லாம் இருக்கும், பாத்துருக்கீங்களா? யாருக்கு ஒரு பொறுத்துக்கும், எதுவும் ரொம்ப பெருசு இல்ல. ஒரு ஊர் இருக்கு பக்கத்துல காரைக்கால், அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எல்லா கசமானத்துக்கும் எல்லாமே நம்ம பாய் தான். மறைக்கா 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 எல்லா ரசிகர் மன்றத்துக்கும் தலைவர் செக்கிறதே இல்ல. ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. என்னதா மாஷால்லா உங்க ஊர்ல அப்படிலாம் இருக்காருன்னு நினைக்கிறேன். பாயே மூணு சினிமா கூட நடத்தி இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்தது அந்த கண்ணியம், அல்லாஹ்வுடைய வஹியுடைய இல்முகள். இதுதான் நம்ம முதலாவதாக முதன்மையாக அவசரமாக உடனடியாக தீவிரமாக ஆழமாக அழுத்தமாக படிக்க வேண்டிய இல்மு. இதோட சேர்த்து நீங்க உங்களுக்கு ஹலாலான வியாபார கல்வியோ, தொழில் கல்வியோ, பொருளாதார கல்வியோ எதை வேண்டுமானாலும் படிங்க. அல்லாஹ் குறை சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்லல, மாறாக அல்லாஹ் அதுலயும் உங்களுக்கு பரக்க செய்வான். இந்த பரக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த பரக்கத்தை விட்டு விட்டு அந்த துன்யாவை எடுத்தீங்கன்னா அந்த துன்யா உங்களுக்கு முசீபத்தா மாறுது. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இந்த வகையுடைய இல்மோடு அதை எடுத்தா அது உங்களுக்கு பரக்கம் ரஹ்மத் அல்லாவின்